எங்களை நேசிக்கிற பரலோகப்பிதாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் ஆராதனை செய்யும்படியான கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சிருஷ்டிகளையும் மனுஷனுக்காக நீர் உண்டாக்கினி, மனுஷனை உமக்கு ஆராதனை செய்யும்படியாக உண்டாக்கினி. 6 நாட்கள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் சொன்னீர். 6 நாட்கள் நீர் எல்லாவற்றையும் சிருஷித்து 7ஆம் நாளை பரிசுத்தப்படுத்தினீர். இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் வாரத்தின் முதல் நாள் காலையிலே உயிர்த்தெழுந்தீர். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பசுத்த ஆவியானவராக, கர்த்தருடைய தூதனானவராக எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம், உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் பலிபீடத்தை கட்டி உம்முடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். அதே போல் எங்களையும் நாங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் டெடிகேட் பண்ணி ஆண்டவரே, இந்த கால வேளையிலே நாங்கள் உமக்கு ஆராதனை செய்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பரிசுத்தப்படுத்தும், ஆவியினாலே நிரப்பும். எங்களுடைய பலியை நீர் அங்கீகரிக்க வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கும் சோத்திரத்துக்கும் நீரே பாத்திரராக இருக்கிறீர். இப்பொழுதும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். மறைவான மன்னாவினால் எங்களை போஷிப்பீராக. மனுஷகுமாண்டே மாறாத சரீர வார்த்தையினாலே எங்களை போஷிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்குற செய்தி எங்களுக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வரட்டும், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்தட்டும். இந்த உலக வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற வேண்டும் என்பதை உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வீராக. வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, வெளிச்சத்திலே நாங்கள் நடக்கத்தக்கதான கிருபத்தாரும் வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ண உதவி செய்யும். எங்களை நாங்களே அன்றைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பார்த்து அலைன்மெண்ட் ஆகத்தக்கதாக கிருப தருவீராக. எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை நீர் பசுத்தப்படுத்தும். இப்பொழுதும் வார்த்தையை ரிசீவ் பண்ணுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களுடைய செவிகளையும் இருதயங்களையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. அடியேன் பேசுகிற உதடுகளை நீர் தாமே பசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, நீர் தாமே எங்களோடு கூட நீர் பேச வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் அசைபாடுவீராக, எங்களை நிரப்புவீராக. இந்த ஆராதனை முடியும் மட்டும் உடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன்.
சரி, போதும். இந்த வாசி கேட்டதான பகுதியிலே ஈசாக்கின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் ஈசாக்கோடு கூட பேசுகிறார். 26ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஈசாக்கு தரிசனமாகிறார். 25ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் மரித்து போனான். ஆபிரகாமுடைய பீரியட் முடிந்து விட்டது. இப்பொழுது ஆபிரகாமுக்கு அடுத்த பிரகாரமாக ஈசாக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டு ஈசாக்கு மூலமாக டீல் பண்ணுகிறார். இப்பொழுது ஐசக் டைம் வந்திருக்கிறது. ஆபிரகாமுடைய டைம் முடிந்து போனது, ஒரு சந்ததி முடிந்து போய் இப்பொழுது அடுத்த சந்ததி மூலமாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதே போல தான் இப்பொழுது நம்ம பார்க்கும் பொழுது பவுல், இரேனியஸ், மார்ட்டின் லூத்தர், கொலம்பா, வெஸ்லி, பிரதர் பென்கேம், இந்த 7 பேர் பீரியடும் முடிஞ்சு போச்சு. இவங்களோடு கூட ஆண்டவர் ஒரு காலத்தில் டீல் பண்ணினார். இவங்க கர்த்தருக்காக கிரியை செய்தார்கள், ஊழியம் செய்தார்கள், ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தினார். இப்போ அவங்க காலம் முடிஞ்சு விட்டது. இப்பொழுது பிரைட் ஏஜ் வந்திருக்கு. எப்படி ஈசாக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிறகு ஈசாக்கோடு டீல் பண்ணாரோ அதே போல நம்ம கூட டீல் பண்ணுகிறார். அவருடைய எக்கானமியில நம்ம ஒரு நபரா இருக்கிறோம் என்பதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். இப்பொழுது நம்முடைய காலம் வந்திருக்கிறது. 7 தூதர்களையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது பிரைட் ஏஜ் வந்திருக்கிறது. பிரதர் பென்கேம 1965 எடுத்துக்கொண்டார். 65 ராப்சர் வரைக்கும் அந்த காலம் பேரு பிரைட் ஏஜ். 1963 நம்ம எட்டர்னல் சர்ச் ஏஜில் வந்துட்டோம். முத்திரைகள் திறக்கப்பட்டதுலேருந்து நம்ம எட்டர்னல் சர்ச் ஏஜில் வந்திருக்கிறோம். உலகம் வந்து லவோதிக்கையில் இருக்கிறது, சாபனங்கள் லவோதிக்கையில் இருக்கிறாங்க. நம்ம லவோதிக்கையில் இல்லை, நம்ம இன்னைக்கு வந்து எட்டர்னல் சர்ச், நித்தியமான சபை காலம். இதற்கு முடிவில்லை, நீங்கள் அப்படியே கண்டினியூ ஆகுறீங்க. இங்கே உங்கள் வாழ்க்கை வந்து முடிவடையாமல் அது பரலோகத்தில் கண்டினியூ ஆக போகுது. அதான் எட்டர்னல் சர்ச்சையை சென்று பிரதர் பென்கேம் சொல்லுகிறார். அதனால அருமையானே, இங்கே ஈசாக்குக்கு ஆண்டவர் தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாத, நீ அப்படி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற, பஞ்சம் வந்திருக்கு அதனால் எகிப்துக்கு போகலான்னு நீ யோசிக்கிறா, நீ போகாத, கோ நாட் டவுன் இன் டு எஜிப்ட். 2 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். 1 வசனத்தில் தேர் வாஸ் எ ஃபெமைன் இன் த லேண்ட். அங்கே அந்த தேசத்திலே பஞ்சம் இருந்தது. அதெல்லாம் பஞ்சத்தின் நிமித்தமாக கோ நாட் டவுன் இன் டு எஜிப்ட், எகிப்துக்கு நீ போகாத, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. 3 வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்.
இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஐ வில் பி வித் யூ. இதுதான் மிக முக்கியமான வார்த்தை. நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார்னா, உங்ககிட்ட ஆண்டவர் அப்படி சொல்லிட்டாருனா, அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. அதனால் ஐ வில் பி வித் யூ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் ஈசாக்குக்கு சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஐ வில் பிளஸ் தி, கிவ் யூ ஆல் தீஸ் கண்ட்ரிஸ், இந்த தேசங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஈசாக்கு வந்து ஆபரகாமுக்கு, அங்கே ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். 5 வசனத்தை வாசிக்கலாம்.
நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல,
நான்
ஆபரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும்.
சரி, போதும். ஆபரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல நீனும் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால், ஏப்ரஹாம் ஒபைட் மை வாய்ஸ். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான், அதே போல நீனும் கீழ்ப்படிவாய் என்றால் இந்த தேசங்களை எல்லாம் உனக்கு தருவேன். ஐ வில் கிவ் யூ ஆல் தீஸ் கண்ட்ரீஸ். ஒரு நாடு மட்டுமல்ல, இந்த தேசங்கள் எல்லாம் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணுகிறார். நம்ம இன்னைக்கு ஈசாக்காக இருக்கிறோம். பிரனாம் இஸ் ஆபிரகாம் இஸ் பேரலல் டு பிரதர் பென்கேம். ஆபிரகாம் வந்து பிரனாமுக்கு பேரலாக, இணையாக இருக்கிறார். ஆபிரகாமும் பிரன்காமும் ஈக்குவல். அதனால் ஆபிரகாம் வந்து விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஆபிரகாம் வந்து ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன். ஆண்டவர் அவனுடைய பேரை மாற்றுகிறார். ஏப்ராம் என்று இருந்தது ஏப்ரஹாம் அப்படின்னு மாற்றுறார். அங்கே ஹெச் என்ற எழுத்து அங்கே சேர்க்கப்படுகிறது. ஹெச் வந்து எதை குறிக்கிறது என்றால் கத்தரை குறிக்கிறது. அதனால் தன்னுடைய பெயரின் ஒரு பகுதியை அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இணைத்து அவனை வந்து ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று அவனுடைய நேமை சேஞ்ச் பண்ணார். ஆறு எழுத்தை ஏழு எழுத்தா மாற்றினார். அதுபோல கிரகம், பில்லி கிரகம், கிரகம் என்றால் ஆறு எழுத்து. சுவாபன சபைகளுக்கெல்லாம் சீனியர் அங்கே போதகர் பிரதர் கிரகம், பில்லி கிரகம், அவர் மரித்து போயிட்டார். உலகம் பில்லி கிரகம் கிரகம் என்று சொல்லும் பொழுது ஆறு எழுத்து, ஆறு குறைவுள்ளது, ஏழு பரிபூர்ணமானது. இல்லை எப்ரஹாம், அதே போல் ஹேம் இங்குது, பிரன் ஹேம் இங்கே வருது. அதனால் எப்படி ஈசாக்குக்கு தகப்பன் ஆப்ரகாம், ஈசாக்குக்கு மட்டுமல்ல அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். அதே போல் பிரதர் பென்கம் வந்து நமக்கு ஃபாதராக இருக்கிறார், நீங்கள் வந்து ஐசக் மாதிரி சன்னாக இருக்கிறீங்க. அல்ல, ஈசாக்கு எப்படி ஆப்ரஹாமின் குமாரனாக இருந்தான், அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். ஆப்ரஹாமை மட்டுமல்ல அவனுடைய சந்ததியும் தேவன் ஆசீர்வதித்தார். ஆப்ரஹாமுக்கு மட்டும் ப்ராமிஸ் பண்ணலை, அவனுடைய சந்ததிக்கும், சீட் ஆஃப்டர் ஹிம், அவனுக்கு பின் வருகிற சந்ததிக்கும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும், அதை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு பிளஸ்ஸிங். சில சபைகளுக்கு ஜனங்கள் போவாங்க, அங்கே பிரசங்கத்தை கவனிக்கிறதுக்காக போகிறதில்லை, ஏன்னா அங்கே பிரசங்கம் அவங்களுக்கு வெளிப்பாடாக இருக்காது, ஆவிக்குரிய அர்த்தத்தை இருக்காது. அவங்க ஏதோ ஒன்று அந்த பாஸ்டர் பேசுவாங்க, இவங்க பிரசங்கம் கேட்க போகலை, சர்ச் அட்டன் பண்ணுறதுக்காக போடுறாங்க. சாபன சபைகள், சிஎஸ்எஸ் சபைகள் எல்லாமே அப்படி தான். அவங்க ஒரு மெசேஜ் கேட்க போகல, நம்ம அப்படி வரல, நம்ம மெசேஜ் கேட்க வந்திருக்கிறோம். இதனால் தான் கவனமாக கவனிக்க வேண்டும். அதனால் ஆப்ரஹாம் ஏழு எழுத்து பரிபூர்ணமாக இருக்கிறது, பிரன்ஹாம் ஏழு எழுத்து. ஆப்ரஹாமுக்கு வந்து அவன் சந்ததிக்கும் ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதே போல் பிரதர் பென்கேமுடைய மெசேஜ் வந்து ஒன்லி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள் கிடையாது, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு மட்டும் அல்ல, என்னுடைய மெசேஜை தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் தான் கேட்க முடியும், வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க கேட்க முடியாது. ஆனால் பிரதர் பென்கேம் மெசேஜ் வந்து அநேக மொழிகளில் டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஏனென்றால் இது உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே இந்த மெசேஜ். ஆப்ரஹாமின் சந்ததி இன்னைக்கு மெனி கண்ட்ரீஸில் இருக்கிறாங்க, அங்கே ஒயிட் பீப்புள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, யூரோப்பில் இருக்காங்க, பிளாக் பீப்புள் ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க அவங்கள விட வெள்ளக்கார ஜனங்களை விட இந்த பிளாக் பீப்புள் தான் அதிகமாக கேட்குறாங்களாம். வெள்ள பறவைகளை காட்டிலும் கருப்பு பறவைகள் தான் இந்த ஆகாரத்தை நல்லா சாப்பிடுதுன்னு பென்கேம் தரிசனத்தில் கண்டிருக்கிறார். அதனால் நம்மளும் வந்து இந்தியன்ஸ் வந்து அவங்க நம்ம ஒயிட் பீப்புள் கிடையாது, நம்ம பிளாக் பீப்புள் லிஸ்டில் தான் வருவோம். இப்போ நம்ம நல்லா சாப்பிட்றோம், அதனால் இவருடைய மெசேஜ் உலகமெங்கில் இருக்கிறதானே பலவிதமான ஜனங்கள் பாஷை பேசுகிறவர்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் ஆப்ரஹாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். அதே போல் பிரதர் பென்கேமை ஆண்டவர் 1965 எடுத்துக்கொண்டார். இன்றைக்கு அவருடைய சந்ததி பூமி எங்கிலும் இருக்கிறது. அவருக்கு ஆண்டவர் கொடுக்க மெசேஜ் வந்து அவருக்கு மட்டுமல்ல, இங்கிலீஷ் பீப்புளுக்கு மட்டுமல்ல, இதோ நம்ம எல்லாருக்கும், உலகத்தில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லாருக்கும் இந்த மெசேஜ் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறார். ஆப்ரஹாம் எப்படி ஆசீர்வாதமாக இருந்தானோ அதே போல தான். அதனால் ஆப்ரஹாம் அண்டு ஆப்ரஹாம் இஸ் பேரலல் டு பிரதர் பென்கேம். அவர் ஒரு பேரலாக ஆண்டவர் அவரை எப்படி வைத்திருக்கிறார், ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன். இன்றைக்கு யூத ஜனங்கள் ஆப்ரஹாமுடைய நேச்சுரல் சீடாக இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஆப்ரஹாமுடைய ராயல் சீடாக இருக்கிறார், அவருடைய சந்ததியாக நம்ம இருக்கிறோம். அதுதான் இந்த ஏழு சந்ததி. இந்த ஏழு ஜெனரேஷன் 2000 வருஷமாக உலகத்தில் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு பிரைட் ஏஜ்ல வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். ஆபிரகாமுடைய நேச்சுரல் சீட் அல்ல, ஆபிரகாமுடைய ஃபெய்த் சீடாய் இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன ஃபெய்த் தந்தாரோ அதே ஃபெய்த்தை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஈசாக்கு போல ஆபிரகாமுடைய குமாரரும் குமார்த்திகளுமாக நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம இருக்கும் வரைக்கும் நமக்கு ட்ரபிள் உண்டு. நீங்க மாம்சத்துல இருக்கும் வரைக்கும், இந்த மாம்ச சரீரத்துல வாசம் பண்ணும் வரைக்கும் பிரச்சனைகள் உண்டு. As long as we are in this body, we always have things troubling us. நம்மளை தொல்ல கொடுக்கிற பிரச்சனைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யும். நம்ம மாம்சத்தில் இந்த சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு வந்து ட்ரபுள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். எப்படி கடலில் அலைகள் ஓய்வதில்லையோ அதே போல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஓய்வதில்லை. எல்லா லெவல்லையும் இருக்குது. வேர்ல்டு லெவலில் இருக்குது, நேஷனல் லெவலில் இருக்குது, ஸ்டேட் லெவலில் இருக்குது, ஃபேமிலி லெவலில் இருக்குது, சர்ச் லெவலில் இருக்குது, இண்டிவிஜுவல் லெவலில் இருக்குது. உங்களை நீங்களே பாருங்கள். இந்த உலகம் அதிக ட்ரபுள் கொடுக்குறது. பாலிட்டிக்ஸில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கிறது. எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. அதனால் நாங்கள் அவ்விதமான ஒரு கடைசி நேரத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் நமக்கு ஹோலி ஸ்பிரிட் கொடுத்துருக்கிறார். ஆமென். இந்த ஹோலி ஸ்பிரிட் மூலமாக நம்ம எல்லாத்தையும் ஜெயித்து கொண்டிருக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட் இல்லாத மனுஷன் ஜெயிக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியும் இந்த கடைசி நேரத்தில் ப்ராப்ளம் அதிகம் இருக்கும்னு தெரியும். அதனால ஆண்டவர் நமக்கு ஒரு அனாயிட்டிங் தந்திருக்கிறார். அதுதான் ஈகிள் அனாயிட்டி. இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஸ்பிரிட்டை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்பிரிட்னால நம்ம எல்லா ட்ரபுள்ஸையும் ஜெயிச்சு கொண்டிருக்கிறோம். நான் அப்படி தான் செய்கிறேன். இந்த ஊழியத்திலையும் நிறைய ட்ரபுள்ஸ் வரும். அது எப்பொழுதுமே வந்து கொண்டு தான் இருக்கும். நான் அதை பற்றி இப்போ யோசித்து பார்த்து எப்படி இதை ஜெயிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அதே போல் உலகத்தில் பிரச்சனைகள் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம ஆண்டவர் நமக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட் கொடுத்துருக்கிறார். அது மூலமாக நம்ம ஜெயிக்க வேண்டும். நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம பரிசுத்த ஆவிக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் நம்ம ஜெயிக்க முடியும். ஹெட்ஸோன் இன்னைக்கு வந்திருக்குது, அங்கே தலை வந்திருக்கிறது, அங்கே மேகத்தில் அவர் வந்திருக்கிறார். நம்ம பாடியாக இருக்கிறோம். அவருக்கும் நமக்கும் இன்விசிபிள் யூனியன் இருக்குது. அதனால தான் டேஷ் டேஷ் போட்டிருக்கேன். ஹெட்டுக்கும் பாடிக்கும் இன்விசிபிள் யூனியன் இருக்கு, காணக்கூடாத இணைப்பு இருக்கிறது. இன்விசிபிள் யூனியன், த யுனைட்டிங் டைம் அண்ட் சைன். நம்ம ரெண்டு பேர் அல்ல, நம்ம ஒருவராக இருக்கிறோம். ஆண்டவரோடு கூட ஒரே ஆவியாக நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இணைக்கப்படும் பொழுது தான் நம்ம எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். 20ஆம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களிலே அங்கே பஞ்சகாலம் ஏற்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம் என்றால் ஈசாக்குடைய லைஃப்பில் நடந்த காரியங்கள். இந்த ரெண்டை தான் நம்ம தியானிக்க போகிறோம். ரெண்டாவதாக அவன் வந்து ஆபிரகாம் வெட்டின துறவுகள் எல்லாவற்றையும் பெலிசர்கள் தூர்த்து போட்டார்கள். அந்த தூர்த்து போட்ட அந்த கிணறுகள், 7 கிணறுகள், அந்த கிணறுகள்லாம் அவன் தோண்டுகிறான், திருப்பி தோண்டுகிறான். அப்போ வாக்குவாதங்கள் வருகிறது. ஆனாலும் வாக்குவாதம் வந்துச்சுன்னு விடலை. அவன் எல்லாத்தையுமே தோண்டி எல்லாத்துலயும் தண்ணீர் புறப்பட்டு வந்தது என்று நம்ம வாசிக்கிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தரவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துருவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டான்.
அவங்க அந்த ஆபிரகாம் வெட்டின கிணறுகள், நிறைய கிணறுகளை வெட்டுகிறான். ஏழு கிணறுகள் பிரதானமான கிணறுகள், அதனால் அதில் தண்ணீர் வந்தது. இப்பொழுது பெலிஸ்தர்கள் இவன் மேலே பொறாம கொண்டு அந்த ஆபிரகாம் வெட்டின கிணறுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள். அதை மண்ணினால் கல் மண்ணெல்லாம் போட்டு அதெல்லாம் தூர்த்து போட்டாங்க. அந்த கிணறுகளை எல்லாம் ஈசாக்கு திரும்ப தோண்டுகிறான். அதுதான் இந்த ரெண்டு சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து கவனமாக கவனிக்க வேண்டும். தேர் வாஸ் அ ஃபேமைன் இன் த லேண்ட். இப்பொழுது நம்ம அதே நாளில் இருக்கிறோம். பிரதர் பென்கேனுடைய காலத்துக்கு பிறகு நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம். பிரதர் பென்கேன் காலம் ஆபிரகாமினுடைய நாட்கள், நம்முடைய காலம் ஈசாக்கின் நாட்கள். ஆபிரகாமுடைய காலம் வந்து ஆதியாகமம் 25 முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் இருக்கிறோம். நம்ம ஈசாக்கை போல ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம ஃபெமைனில் இப்பொழுது தேர் வாஸ் அ ஃபெமைன் இன் த லேண்ட். இப்பொழுது தேசத்திலே பஞ்சம் இருக்கிறது. என்ன பஞ்சம் என்றால், ஆகாரம் கிடைக்காத அல்லது தண்ணீர் கிடைக்காத பஞ்சம் அல்ல. ஃபெமைன் ஃபார் ஹியரிங் த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய உண்மையான வார்த்தையை கேட்பதற்கு பஞ்சம் இருக்கிறது. ஆமோஸ் 8:11 வாசிக்கலாம்.
இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
Behold, the days come, saith the Lord God, that I will send famine in the land, not a famine of bread, nor a thirst for water, but hearing the words of the Lord. Famine for hearing the true word of God. தேவனுடைய உண்மையான வார்த்தையை கேட்பதற்கான பஞ்சகாலம் வந்திருக்கிறது. இப்பொழுது தெர் இஸ் அ ஃபேமைன் இன் த லேண்ட், உலகத்திலே இப்பொழுது பஞ்சம் இருக்கிறது. என்ன பஞ்சம் என்றால், தேவனுடைய உண்மையான வார்த்தையை கேட்க முடியாத பஞ்சகாலம் இருக்கிறது. உலகத்தில் எவ்வளோ பைபிள் பிரிண்ட் பண்ணுறாங்க. நம்ம சபாநாயகர் கூட பைபிளை மற்றவங்களுக்கு கொடுக்குறார். அவர் ஒரு கிறிஸ்டின், அவர் கொஞ்சம் ஊழியம் கூட செஞ்சேன்னு சொல்கிறார். இருந்தாலும் ஒரு உண்மையான மறுபடியும் பிறந்த மனுஷன் அரசியலில் இருக்க மாட்டார். அதனால் அவர் ஒரு பேர் கிறிஸ்தவர். அரசியலுக்கும் மனம் திரும்புதலுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டால் அரசியலில் சேர மாட்டோம். அதனால் நம்ம வஞ்சிக்கப்படக்கூடாது. மேலே என்ன செய்யுது, பைபிள் நிறைய பேர் கொடுக்குறாங்க. பைபிள் நிறைய கிடைக்குது, சர்ச்சஸ் நிறைய இருக்குது, பாஸ்டர்கள் நிறைய இருக்கிறாங்க, உலகமெங்கிலும் லட்சக்கணக்கான போதகர்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பஞ்சம் இருக்கா? இல்லை. இதோ அது மாத்திரமல்ல, மெசேஜும் அதிக தூரம் போயிருக்கு. நிறைய பேர் மெசேஜ்லேயும் இருக்கிறாங்க, மெசேஜ் சர்ச்சஸும் நிறைய இருக்குது. ஆனால் என்னென்னா, ஹியரிங் த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய உண்மையான வார்த்தையை போதிக்கிற சபைகள் மிக குறைவு. உலகமெங்கிலும் இருக்கிறது, ஆனால் அவைகள் மிக குறைவு. ஆனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவனுக்கு போகும் வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்குது. அதை கண்டுபிடிக்கிறவள் சிலர் அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியே கண்டுபிடிச்சு வந்தாலும் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்க மாட்டாங்க. ஒன்லி எலெக்டட் பீப்புள் தான் அதை கண்டுபிடிக்க முடியும், அதில் நிலைச்சிருக்க முடியும். மற்ற எல்லாருமே ஒரு ஸ்டே லுக் ஆன் திஸ் என்ற தான் செய்தியில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பேர் தான் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மற்ற நாலா திசையில செதறி போவாங்க. அதான் ஹியரிங் த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட், நாட் ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட் பட் த ட்ரூ வேர்ட் ஆஃப் காட், உண்மையான வார்த்தையை கேட்கிறவர்கள், அது இன்னைக்கு பஞ்சம் அதிகமாயிருக்கு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே இங்க ட்ரூ வேர்ட் இங்க சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த விதமான ஒரு பஞ்சகாலம் வந்திருக்கிறது. எப்படி ஆபிரகாமின் நாளிலே பஞ்சம் வந்தது, அவன் எகிப்துக்கு போனான், அங்கே வந்து சோதனைக்குள் மாட்டிக்கொண்டான். பார்வோன் வந்து அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டான் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அந்த விதமான சோதனை வந்தது. இங்கே வந்து கேரார்ல இருக்கும் பொழுது நீ பஞ்சம் வந்திருக்கு, ஆனால் ஆபிரகாம் போன மாதிரி நீ போகக்கூடாது. ஆபிரகாம் எகிப்துக்கு போனா அவனுக்கு ஒரு சோதனை வந்தது, அதுல இருந்து ஆண்டவர் அவனை தப்பி வைத்து கொண்டு வந்தார். நீ எகிப்துக்கு போகாத. ஈசாக்கு எகிப்துக்கு போகலை. அவன் பிளான் வச்சிருக்கிறான், மனசுல பிளான் வச்சிருக்கிறான், பஞ்சம் அதிகமாகுது, எகிப்துக்கு தான் போகணும் அப்படின்னு வைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மனசுல இருக்கிறத அறிகிறார், அவனுடைய பிளானை அறிகிறார். அதனால ஆண்டவர் முன்னுக்குட்டி அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார், நீ வந்து பஞ்சம் வந்தாலும் நீ எகிப்துக்கு போகாது. இதுதான் ஆண்டவர், கோ நாட் டவுன் இன் டு எஜிப்ட். த லார்ட் அப்பியர்ட் அன்டு ஹிம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். பிஃபோர் ஹி குட் மேக் எனி டிசிஷன் அண்ட் சே கோ நாட் டவுன் இன் டு எஜிப்ட், அவன் எந்த தீர்மானம் எடுப்பதற்கு முன்னதாகவே ஆண்டவர் அவனுக்கு சொல்லிவிட்டார், நீ அங்க போகாதன்னு சொல்லிட்டார். ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். அதே போல நம்ம இன்னைக்கு ஆண்டவர் லேண்ட்ல கொண்டு வந்திருக்கிறார். லேண்டு வந்து இது வந்து என்ன லேண்டுன்னா ப்ராமிஸ் லேண்ட்ல கொண்டு வந்திருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையிலே கொண்டு வந்திருக்கிறார், ப்ராமிஸ் வேர்டில் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், டோன்ட் கோ டவுன் டு எஜிப்ட், எகிப்துக்கு போகாத, நீங்கள் இருந்து திருப்பி உன்னுடைய பழைய வாழ்க்கை பாவ வாழ்க்கைக்கு போகாத, எகிப்து வந்து பாவம், நீ டினாமினேஷனுக்கு போகாத, நீ பார்ட் வேர்டுக்கு போகாத, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் இரு. இங்கே பஞ்சங்கள் ஏற்பட்டால் கூட என்ன விதமான சூழ்நிலை வந்தாலும் நீ வார்த்தையை விட்டு விலகாத, நீ வார்த்தையிலே நிலைத்திரு என்று சொல்லுகிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் நீ இரு, நீ இந்த தேசத்தை விட்டு போகாத, இங்கே வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசங்களை எல்லாம் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அதனால கர்த்தருக்கு அவன் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். There was a famine in the land. இப்பொழுது ஈசாக்கு இருக்கிறான், ஆபிரகாமை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், பென்காமை எடுத்துக்கொண்டார், இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த லேண்ட்லே இரு, இந்த வார்த்தையிலே நிலைத்திரு. ஏதாவது காரியங்கள் உனக்கு நிலைத்திருக்க முடியாது இருந்தா உன்னை வந்து நீ திருத்திக்க, வார்த்தையை திருத்த முடியாது, உன்னை நீ திருத்திக்க. பெரிய கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேர் கொஸ்டின் அதுதான், அவங்களுக்கு விசுவாசிக்கு பாஸ்டர் தேவையா, பாஸ்டர் வந்து பாஸ்டருக்கு விசுவாசி தேவையா? இதுதான் எந்த பிரச்சனை வந்தாலும் கொஸ்டின், இது தான். நீங்கள் வேண்டாம், எங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு தேவைன்னா என்ன தேடி வாங்க, எதுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பாஸ்டரும் விசுவாசி ஒருத்தர் ஒருத்தர் சம்மந்தப்பட்டது தான். பாஸ்டருக்கு விசுவாசி தேவை தான், விசுவாசிக்கு பாஸ்டர் தேவை தான். ஆனால் பிரச்சனை வரும் பொழுது, சிக்கல்கள் வரும் பொழுது, பஞ்சம் வரும் பொழுது, அங்கே கானான் தேசத்தில் வரும் பொழுது, இந்த நேரத்தில் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும், உங்களுக்கு பாஸ்டர் தேவையா, அல்லது பாஸ்டர் நான் தேவைன்னா பாஸ்டர் என்கிட்ட வரட்டும், எது தேவை, நான் பாஸ்டருக்கு தேவையா, பாஸ்டர் எனக்கு தேவையா? இதுதான் கன்க்ளூஷன் எடுக்கிறது அந்த விசுவாசி. இல்லை பாஸ்டர் தான் எனக்கு பாஸ்டர் தேவையில்லை, நான் வந்து எகிப்துக்கு போகிறேன், அப்படிதான் எல்லாம் பின்வாங்கி போகிற கேஸ்லாம் அதே மாதிரி தான். பாஸ்டர் தேவையில்லை, விசுவாசி இல்லாமல் எப்படி பாஸ்டர் வந்தார், அவர் தான் தேடி வரணும். நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு வந்து பாஸ்டர் தேவை, வார்த்தை தேவைன்னா நீ வார்த்தைகிட்ட வாழணும் அப்படின்னு சொல்லுவோம். காணாமல் போன ஆடுனா தேடி போகலாம், இளையகுமாரனா எப்படி தேடி போக முடியும், எல்லா விவரம் தெரிஞ்சவனா எப்படி தேடி போக முடியும், அவனா தான் வரணும். அதனால நமக்கு தீர்க்கதரிசி தேவையா, தீர்க்கதரிசிக்கு நம்ம தேவையா, அதுக்கு என்ன பதிலோ அதை தான், அதே பதில் தான் இதுக்கு. உங்களுக்கு தீர்க்கதரிசி தேவையா, தீர்க்கதரிசிக்கு நீங்க தேவையா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு தீர்க்கதரிசி தேவை, ஆமேன்னு சொல்லலாம். ஆமே, நமக்கு தீர்க்கதரிசி தேவை, எனக்கு தீர்க்கதரிசி தேவை,
அவருடைய செய்தி எனக்கு தேவை, அவர் வேண்டாம், நான் இல்லாம எப்படி தீர்க்க தரிசி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் மிஸ்டேக், அங்கதான் இருக்கு. அததான் இங்க வந்து என்னன்னா அப்படி இருக்கவங்க எகிப்துக்கு போயிருவாங்க. அதனால எனக்கு ப்ராமிஸ் லேண்டில் தான் நான் இருப்பேன், ப்ராமிஸ் லேண்டை விட்டு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை விட்டு நான் போக மாட்டேன். அதனால என்ன செய்வாங்கன்னா இது இந்த மாதிரி தான், அன்னைக்கு வந்த சோதனை தான் இன்னைக்கு கடைசி காலத்துலேயும் சோதனை. நீ எகிப்துக்கு போகாத, நீ என் சொல்ல கேட்டு நீ இந்த தேசத்திலே குடியிருந்தா, நீ பஞ்சம் இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்க என்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் என்ன குறைவுகள் இருந்தாலும் அது மத்தியிலையும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அந்த வந்து என்னை விட்டு போயிட்டேன்னா நீ ஜூரிடிக்ஷன் எல்லையை தாண்டி போகும் பொழுது உனக்கு பாதுகாப்பு கிடையாது, உனக்கு சோதனைகள் வரும், நீ வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கும் அதுதான் சொல்றார், நேற்றுமின்றி அவர் என்று மாறாதவர். ஹல்லேலூயா. உங்களுக்கும் சொல்றது அதுதான், எனக்கும் சொல்றது அதுதான். கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு என்றால் ஈசாக்கிட்ட அவிதமாய் சொல்லும் பொழுது ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சான். ஆண்டவர் ஒன் ஸ்பெசிபிக் பிளேஸை தெரிந்து கொள்கிறார், அதான் ப்ராமிஸ் லேண்ட். இன்னைக்கு ஆண்டவர் ஒன் ஸ்பெசிபிக் அங்கே வேர்டு செய்தியை வைத்திருக்கிறார், அதுதான் தீர்க்க தரிசி செய்தி, இதுதான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, இதுல தான் நம்ம இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதை விட்டு போகக்கூடாது. ஃபெமைன் வந்திருக்கிறது, ஃபெமைன் வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் நம்ம போகக்கூடாது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த பஞ்சத்தை பற்றி நீ கவலைப்படாண்டாம், அதை நான் பார்த்துக்கிடுறேன். நீ மட்டும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார், எனக்கும் சொல்லுகிறார். மூணாம் வசனத்தை வாசிக்கலாம்.
இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றி.
இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து நான் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். அதுதான் சொல்லுகிறார். வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய லைஃபை அலைன் பண்ணும், அப்போ தான் அந்த வார்த்தை வந்து பிரயோஜனப்படும். நான் அப்படி தான் மெடிடேஷன் பண்ணி மெசேஜ் கொடுக்குறேன். எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு ஆண்டவரை சார்ந்திருக்கிறது தான் வழி. மற்றவங்களுக்குன்னா வேறு காரியங்கள்லாம் இருக்கலாம், அதை சார்ந்து கொள்ளலாம். எனக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்றதை தவிர, அவரை அண்டிக் கொள்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆமீன். அப்படின்னா வார்த்தையில் நீங்கள் நிலைச்சிருப்பீங்க. ஆண்டவரே, உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, நான் உம்மை தான் சார்ந்து இந்த உலகம் உலக வாழ்க்கையை நான் ஓடி முடிக்கணும், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு யார் யார் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். அவங்க தான் ரேப்சரில் பங்கு பெறுவாங்க. அவரை யார் யார் ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ, இல்லை எங்களுக்கு திறமை இருக்குது, எங்களுக்கு டேலண்ட் இருக்கிறது, எங்களுக்கு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கிறது, நாங்கள் அதை வச்சு பிழைச்சிக்கிடுவோம்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். ஒரு நாளில் அவங்க அதை ரியலைஸ் பண்ண வேண்டியது வரும். அதனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், நீ வந்து கோ நாட் டவுன் டு எஜிப்ட், நீ எகிப்துக்கு போகாத அப்படின்னு சொல்லுகிறார். அவன் எகிப்துக்கு போகலை, ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஒபைட் காட்ஸ் வாய்ஸ், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். பிரதர் பென்கம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். சாபனத்தோடு கூட போய் தன்னை இணைத்து கொள்ளவில்லை, சாபனத்தோடு சேரலை. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபொழுது வேதபார பரிசேர் சதுசேயர் என்ற சாபனத்தை பிரியப்படுத்தவில்லை, அந்த சாபனத்தோடு போய் சேரவில்லை. பிதாவின் சித்தத்தை செய்வதே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தார். அதே போல் தான் பிரதர் பென்கம் லீடர்ஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பசுத்த ஆவியானவர் நடத்துகிற வண்ணமாக தான் நடத்தினார். ஒழிய அவர் வந்து மனுஷங்களை பிரியப்படுத்தி கொண்டு ஒரு பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர், இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் என்று தன்னை காண்பிக்கும்படியாக அவர் பிரயாசப்படவில்லை. Abraham and Benham is parallel. இதோ ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான், ஈசாக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஏப்ரஹாம் ஒபெய்ட் மை வாய்ஸ், ஆபிரகாம் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது போல நீனும் கீழ்ப்படிய வேண்டும். உலகத்தின் மக்களுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. அவங்க வந்து புசிப்போம் குடிப்போம், இன்று இருப்போம் நாளை சாவோம், எல்லாத்தையும் உலகத்தில் பிறந்ததுனால எல்லாத்தையும் அனுபவிக்கணும். எப்படி எப்படி ட்ரெஸ் பண்ண முடியும், எப்படி எப்படி என்னென்ன காரியங்களெல்லாம் சந்தோஷங்களெல்லாம் அனுபவிக்க முடியும், செத்த பிறகு என்ன செய்ய முடிய போகுது அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கை விதமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, நம்மளை வந்து அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை ஒரு பர்பஸோடு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஒரு நோக்கத்தோடு கொண்டிருக்கிறார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றும். என்னை வந்து ஒரு பர்பஸோடு கொண்டிருக்கிறார், இந்த உலகத்திலே கொண்டிருக்கிறார், நான் அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். டெய்லி ஜபம் அதுதான், என்னுடைய ஜபம் அவிதமாக இருக்கிறது. அதனால அருமையானவர்களே, நான் வந்து born for a purpose, நான் ஒரு ஒரு நோக்கத்துக்காக ஒரு தீர்மானத்துக்காக பிறந்திருக்கிறேன். பிரதர் பென்கேமுக்கு ஆண்டவர் 7 வயசாக இருக்கும் பொழுது சொல்லுகிறார், பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாரு. அவங்க அப்பாவுக்காக கிணத்துல இருந்து பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கொண்டு போகிறாரு. பெரிய பக்கெட்டு, தூக்குறது கொஞ்சம் கஷ்டந்தான். அப்படி தூக்கி சுமந்து கொண்டு போகும் பொழுது மூச்சு வாங்குது. ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீ கீழே வந்து அவர் கொஞ்சம் மூச்சு வாங்குதை சரிப்படுத்திட்டு அதுக்கு பிறகு போகலான்னு போகும் பொழுது அந்த புயல் காற்று வந்து மரத்தை அசைக்கிறது. அந்த மரத்தை சுற்றி அந்த புயல் காற்று வீசுகிறது, அதிலிருந்து ஒரு சத்தம் வருகிறது. அடிக்கடி நம்ம சொல்லுகிறோம், டோன்ட் ஸ்மோக், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் டிஃபைல் யுவர் பாடி இன் எனி வே, வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹாவ் எ மினிஸ்ட்ரி. ஸ்மோக் பண்ணாத, ட்ரிங்க் பண்ணாத, உன் சரீரத்தை எந்த விதத்திலும் கெடுத்து கொள்ளாதே. நீ பெரியவனாகும் பொழுது உனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. இதுதான் அவருடைய பர்பஸ், தேவனுடைய பர்பஸ். 7 வயசு இருக்கும் பொழுது சில இடங்கள்ல 1914 ஆண்டவர் சொன்னார் அப்படிங்கிறார். 1909 பிறந்திருக்கிறார். 1914 5 வயசு தான் ஆகுது. 5 வயசு அல்லது 6 வயசு அல்லது 7 வயசு இருக்கலாம். ரொம்ப சிறுவனாக இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுகிறார், உன்னை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நம்ம உலகத்தில் பிறந்தோம், புசிப்போம் குடிப்போம், ஏதோ வாழ்க்கையை ஓட்டணும், ஆனால் மேரேஜ் முடியணும், ஃபேமிலியாக நம்ம செட்டில் ஆகணும், இப்படி சிலர் நினைக்கலாம், ரைட்டு தான். ஆனால் தேவன் நம்மை ஒரு பர்பஸோடு கொண்டிருக்கிறார், அதுக்காக மாத்திரம் இல்லை. அப்படி ஒரு வாலிபனோ ஒரு வாலிப பெண்ணோ ஜெபிச்சா அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும் எனக்கு தெரியாது. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் சொல்கிறேன். அப்படி ஆண்டவரே, நீர் என்னை கொண்டு வந்திருக்கிறீர், என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, நான் உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான ஊழியக்காரனுடைய ஜபமாயிருக்கு. அதனால் ஆண்டவர் பிரதர் பென்கேங்க சின்ன வயசில் சொல்கிறார். அப்போ அவருக்கு ஒன்றும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. அவங்க அம்மாட்ட வந்து சொல்லும் பொழுது ஏதோ அவனுக்கு ஒரு பூச்சி கடிச்சிருக்கலாம், விஷ பூச்சி கடிச்சிருக்கலாம், அதனால் கொஞ்சம் ஷாக் ஆகி பதறுகிறார் என்று அவங்க அம்மா நினைச்சாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, இவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனால் அப்பமே ஆண்டவர் சொல்கிறார், நீ உலகத்தில் ஒரு பர்பஸோடு பிறந்திருக்கிற. அதே போல் தான் எல்லாரும் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்ரிபடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோம். ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் கூட எல்லா பிள்ளைகளும் ஒன்று போல இல்லை. ஒன்று நெட்டையாக இருக்குது, ஒன்று குட்டையாக இருக்குது, ஒன்று கலராக இருக்குது, இன்னொன்று பிளாக்காக இருக்குது, ஒன்று எலும்பு தோலமாக இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் ஸ்டவுட்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைகளும் எல்லாம் ஒன்று போல இல்லை. மிஷின் வந்து எல்லாத்தையும் ஒன்று போல் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் ஆண்டவர் சிஷிப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் ரெண்டு பேர் சேமாக கிடையாதான். அதனால் நம்ம வந்து எவ்ரிபடி ஹாவ் தேர் ஓன் ஐ பிரிண்ட். நம்ம கண்ணை வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் ஆதார் கார்டு பதியணும்னா கண்ணை எடுப்பான். எல்லாருடைய கண்ணு வித்தியாசமாக இருக்குது. ஒரு ரெண்டு பேர் கூட சேமாக இருக்க மாட்டாங்களாம். எல்லோருடைய வாய்ஸு டிஃப்ரெண்ட்டு. நம்முடைய வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால்தான் யாராவது ஃபோன் பேசுனா யார் பேசுகிறேன்னு சொல்லாமலே அந்த வாய்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏனென்றால் ஆண்டவர் ரெண்டு பேர் வாய்ஸ் சேமாக இருக்காது, ஒவ்வொருத்தருடைய வாய்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். அதே போல் ஃபிங்கர் பிரிண்ட், இதை நம்ம வெறுவரல் அங்கே ரேகை பதிகிறோம், ஒவ்வொருத்தருடைய ரேகையும் வித்தியாசமாக இருக்கு. இப்படியும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். அதனால் நோ டூ பீப்புள் த சேம், ரெண்டு பேர் யார் ஒன்றாகவே இல்லை. ஆண்டவர் இந்த மாதிரி சிஸ்டிக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்கு. ஒரு ஆண்டவரே ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு கொண்டிருக்கிறார். அதனால் யூ ஆர் யூனிக், நீங்கள் வந்து நிகரற்றவர்கள், தன்னிகரற்றவர்களாக இருக்கிறீர்கள். நம்முடைய முதல் பிறப்பே ரொம்ப ஆச்சரியம். ஃபஸ்ட் பிறப்பு, ஒரு குழந்தை பிறக்கிறது உலகத்தில் பெரிய அதிசயம். அது நேச்சுரல் சைல்டு பிறப்பதே கஷ்டம், அவ்வளோ ஆச்சரியம். அதே போல் தான் நியூ பேர்த்தும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை யோபு வந்து ரொம்ப அருமையாக நம்முடைய நேச்சுரல் பேர்த்தை குறித்து சொல்லுகிறான். யோபு 10:10-12 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, நீர் என்னை பால் போல் வார்த்து தயிரை போல உறைய பண்ணுகிறீ, தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தி, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை பாதுகாத்தது என்று சொல்லுகிறார், காப்பாற்றினது. பால் போல் பார்த்து தயிரை போல உறைய பண்ணி எலும்புகள் தசைகள் தோல் ஜீவன் எல்லாத்தையும் எப்படி அவர் உருவாக்குறார். ரெண்டு பேர் ஒரு மாதிரி, ஒரே உலகத்திலேயே ரெண்டு பேர் ஒரே மாதிரி இல்லை. எல்லோருடைய ஐ பிரிண்ட், வாய்ஸ் பிரிண்ட், அங்கே என்ன சொன்ன ரேகை, ஃபிங்கர் பிரிண்ட், எல்லாமே டிஃப்ரெண்டாக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். நல்லா பஸ் பார்த்து எவ்வளோ பெரிய மிரக்கிளாக இருக்கிறது. 139:15-16 பஸ் பார்த்தை குறித்து தாவீது சொல்லுகிறான், நான் வந்து ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய், என்ன பண்ணுறது, விசித்திர வினோதமாய் உருவாக்கப்படும் பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருந்ததில்லை, என் கருவையும் உடைய கண்கள் கண்டது. கருணா ஒரு நாள் சைல்டு, ஒரு நாள் சைல்டே ஆண்டவர் பார்த்துருக்கிறார். நம்ம ஒரு நாள், நமக்கு ஒரு நாள் வயசு ஆகும் பொழுதே ஆண்டவர் பார்த்துருக்கிறார். என் கருவையும் உடைய கண்கள் கண்டது, என் அவைகளில் ஒன்றாயிலும் இல்லாத போதும் அவைகள் அனைத்தும், அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. என்ன ஆச்சரியம், இந்த பர்த்து எவ்வளோ பெரிய ஒண்டர்ஃபுல் திங்காக இருக்கிறது. அப்படி தான் நீங்களும் நானும் பிறந்திருக்கோம். இது விசித்திர வினோதமாக உண்டாக்கியிருக்கிற இதெல்லாம் யாரு, நம்ம திரும்ப தானால வந்துட்டா, இதெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கியிருக்கிறார். அவருடைய பிளானு அப்படி கொண்டு வரும் பொழுது நம்மளை குறித்து ஒரு பர்பஸ் இருக்கிறது. நீங்கள் பிரைடாக இருக்கணும், மகிமையிலே சேர்க்கப்படணும். ஒரு 300 பேரை கொண்டு போய் அங்கே சேர்த்துடலான்னு நான் வந்து பிரயாசப்படுறேன். யார் யார் கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, யார் யார் பாஸ்டரோடு கூட வந்து அலைன்மெண்ட்டில் இருக்கிறாங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 300 பீப்புளை அங்கே மகிமையில் கொண்டு சேர்க்கணும். இந்த வேர்ல்டுலேருந்து அந்த வேர்ல்டுக்கு கொண்டு சொல்லணும். இயேசுபை அவர்கள் முடிவிலே காண வேண்டும், தங்கள் ஓட்டத்தின் அங்கே முடிவில் இயேசுவை காண வேண்டும்னா பாஸ்டர் கூட அலைன்மெண்ட் இல்லாமல் பார்க்க முடியாது, நீங்கள் அந்த பாதையில் வர முடியாது. உங்களுக்கும் எனக்கும் ஒன் ஸ்பிரிட் இருக்கணும், உங்களுக்கும் எனக்கும் சேம் டாக்டின், எல்லா விதமான டி அங்கே வந்து பிரச்சனைகளும் வாழ்க்கு செய்தியில் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது, உபதேசத்தில் அங்கே மாறுபாடான கருத்துக்கள் இருக்கக்கூடாது. ஒன் ஸ்பிரிட் அண்ட் ஒன் அக்கார்ட், ஒரே இருதையும் ஒரே மனசுடையவர்களாக நம்ம பாதையில் போனால் அங்கே போய் சேர்ந்துடலாம். ஆண்டவர் ஒரு பர்பஸோடு என்னை கொண்டு வந்திருக்கார், ஒரு சின்ன ஜனங்களை வந்து நீ எனக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு வரணும், இந்த மெசேஜ் அதாவது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டை நீ ப்ரீச் பண்ணணும். என்னை ஒரு பர்பஸில் கொண்டு வரும் பொழுது அந்த பர்பஸ் நிறைவேறாமல் இருக்காது, நிச்சயமாக நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதே போல் ஆண்டவர் வந்து பென்காமை கொண்டு வரும் பொழுது என்ன காரியங்கள் வந்தாலும், ஃபெமைன் வந்தாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஆண்டவர் ஈசாக்குக்கு அந்த தேசத்தை அவர் ப்ராமிஸ் பண்ணும் பொழுது அவன் ஆபிரஹாமின் குமாரனாக இருக்கிறான், எந்த ஃபெமைன் வந்தாலும் நீ போவாத, நான் உன்னை ஐ டேக் கேர் ஆஃப் யூ, உன்னை நான் வந்து பார்த்துக்கிடுவேன், நீ இங்கே இரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசங்கள் எல்லாவற்றையும் உனக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையை விசுவாசித்தான், வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அதே இப்போ தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறார், உங்களுக்கு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டு இதை வந்து வேல்யூவை நீங்கள் தெரியுங்க, இந்த வார்த்தையுடைய வேல்யூ, இந்த வார்த்தையில் எப்படி வந்து நம்ம ஒரே மனசாக போக முடியும், எப்படி அந்த கண்ட்ரியை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, என்ன இது வந்தாலும் ஃபெமைன் வந்து வரும், ஃபெமைன் வந்தாலும் போவாத. இதுதான் ஆண்டவர் ஈசாக்கு சொல்கிற முதலாவது காரியம். இதுதான் நீ அப்படி என் வார்த்தைக்கு கேட்படினதுனால அதனால் வருகிற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். பென்கேம ஆண்டவர் வந்து ஒரு விசேஷித்த அவருக்கு கிஃப்ட் என்னன்னா கரெக்டாக குறிபார்த்து அடிப்பார். அவர் ஹன்சர், அவர் ஒரு ஹன்சர், ஸ்குரில் ஹேண்டில் பண்ணுகிறார். அப்படி பண்ணும்பொழுது அவர் கூட வேட்டைக்கு வரங்க பேங்க்வுட்ஸ் மற்றும் அவருடைய நண்பர்கள்லாம் வேட்டைக்கு வரும்பொழுது அணியில் ஷூட் பண்ணும்பொழுது கண்ட இடத்துலலாம் ஷூட் பண்ணுவாங்க, வயிற்றில் ஷூட் பண்ணுவாங்க, காலில் ஷூட் பண்ணுவாங்க, இப்படி எந்த இடத்துலையும் அவங்க சரி அணியில் பிடிச்சி ஷூட் பண்ணிட்டோன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனால் பிரதர் பென்கேம் வந்து கண்ணில் தான் கரெக்டாக ஷூட் பண்ணுறார். அந்த அணில் வந்து சரியாக திரும்ப சொல்ல அந்த கண்ணை பார்த்துவேன், அது வேறு பக்கம் திரும்பினா சுட மாட்டார், கரெக்டாக கண்ணில் தான் ஷூட் பண்ண. ஒரே ஒரு முறை வந்து கண்ணில் ஷூட் பண்ணாமல் பக்கத்தில் அந்த சீக்ஸில் வந்து கன்னத்தில் ஷூட் பண்ணிட்டார். அதுக்காக பிரதர் பென்கேமுக்கு ஒரு நாள் முழுசும் கவலையாக இருந்துச்சான், ஏன் நான் இப்படி நான் தப்பு நான் இப்படி பண்ணிட்டேனே. ஐ கிரைட் பிகாஸ் ஷூட்டிங் த ஸ்குரில். அவன் வந்து என்ன செய்யணும், அந்த கண்ணில் ஷூட் பண்ணலை, த பிரதர்ஸ் அண்ட் தெம் ஹிட் த ஸ்குரில் இன் த ஃபுட். அவங்க வந்து அங்கே வந்து மற்ற இடத்துலலாம் காலில் எல்லா இடத்துலையும் ஷூட் பண்ணாங்க. ஆனால் வந்து நான் வந்து இப்படி கண்ணில் ஷூட் பண்ணாதனுக்கால நான் வந்து அதுக்காக அழுதேன், கிரைடு. எதுக்காக நான் கண்ணில் ஷூட் பண்ணலன்னு சொல்லிட்டு அன்பரை ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சின்ன காரியத்தில் செஞ்ச தப்பு, இந்த சின்ன காரியம் சரியாக வரட்டா கூட எனக்கு வந்து ஏன் அப்படி அவ்வளோ ஃபீலிங் வருது, எனக்கு ஏன் விதமான மன உளைச்சல் வருது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஒரு பர்பஸுக்காக உண்டாக்கியிருக்கிறேன், ஐ மேட் யூ தட் வே ஃபார் எ பர்பஸ். உன்னை வந்து கரெக்டாக கண்ணில் தான் ஷூட் பண்ணுவார், துல்லியமாக கண்ணில் தான் ஷூட் பண்ணுவார். பென்கே வந்து ஆயிரக்கணக்கில் அணில் ஷூட் பண்ணியிருக்கார், எல்லாத்தையும் கரெக்டாக கண்ணில் தான் ஷூட் பண்ணுவார், துல்லியமாக ஷூட் பண்ணுவார். நான் உன்னை வந்து ஒரு பர்பஸுக்காக அப்படி உண்டாக்கியிருக்கேன், ஐ மேட் யூ தட் வே ஃபார் எ பர்பஸ். அதே போல் நம்ம எல்லோரும் ஒரு நேச்சர் நமக்கு இருக்கு, எனக்கு ஒரு நேச்சர் இருக்கு, அதை வந்து பிலீவர்ஸ் கண்டுபிடிக்கணும். பாஸ்டருக்கு வந்து சின்ன காரியம் கூட இருந்தாலும் அவரால் அவருக்கால அவரால் சகிக்க முடியாது, அவர் வார்த்தையை துல்லியமாக போதிப்பார். அதனால் சில நேரத்தில் ஃபீலிங் வருது. பென்கே மெசேஜை வந்து அக்யூரட்டாக கொடுப்பார், அவர் சொல்லுகிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அக்யூரட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட தப்பு இருக்காது. அதான் கண்ணில் ஷூட் பண்ணுறதுக்கு அடையாளம், நேச்சுரலாக கண்ணில் ஷூட் பண்ணுறார். அதே போல் அவர் ஷூட் பண்ணுறார், அவர் மெசேஜ் கொடுக்கும் பொழுதும் ஷூட் பண்ணுகிறார், அவர் வியாதியை சில தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுதும் ஷூட் பண்ணுகிறார், எல்லாம் அக்யூரட்டாக இருக்கும், துல்லியமாக இருக்கும். ஆண்டவர் அவரை அப்படி ஒரு பர்பஸில் உண்டாக்கியிருக்கார், கண்ட இடம்லாம் ஷூட் பண்ணுறது கிடையாது. ஆகாயத்தில் சலம்ப அடிக்கிறது கிடையாது, அவர் வந்து குறி பார்த்து கரெக்டாக தான் தேவனுடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணுவார், அவர் சொல்லுகிற ப்ராபஸி எல்லாம் துல்லியமாக கரெக்டாக இருக்கும். ஆண்டவர் அவர் அப்படி உண்டாக்கி இருக்கிறார், அவருக்கு அவ்விதமான ஒரு ஸ்பிரிட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதே போல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு பர்பஸ் உண்டாக்கி, ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் நாலு பிள்ளைகளும், நாலு பிள்ளைகளும் டிஃப்ரெண்டாக இருக்கு, நாலு பிள்ளைகளுடைய நேச்சரும் டிஃப்ரெண்டாக இருக்கு. எப்படின்னா ஆண்டவர் அப்படி டிசைன் பண்ணி இருக்கிறார். யார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், அவரால் தெரிந்து கொள்ளப்படுவாங்க, மனம் போல இருப்பாங்க, அவங்க வார்த்தைக்கு வித்தியாசமாக செயல்படுவாங்க, அவங்கள பற்றி நம்ம கணக்கு கிடையாது. ஆண்டவர் உங்களை வந்து அவருடைய கணக்கில் வச்சிருக்கிறார், அவரை உங்களை எலெக்ட் பண்ணியிருக்கிறார், உங்களை ஒவ்வொருத்தரும் ஒரு பர்பஸோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னு ஒரு பர்பஸோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஈசாக்கே ஆண்டவர் வந்து பர்பஸோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். இஸ்மவேல் கணக்கில் வரமாட்டான், அவன் வந்து மாம்சத்தின்படி பிறந்தவன், அவன் புறக்கணிக்கப்பட்டான். ஆனால் ஈசாக்கே ஆண்டவரை வந்து அவ்விதமாக தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் தன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும், அவன் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். சிலர் வந்து எப்படின்னா மற்றவங்க கதையை விலாவாரியாக பேசுவாங்க, துல்லியமாக பேசுவாங்க, அவங்க இமேஜின் பண்ணி கூட பேசுவாங்க, அவங்கள அப்படியே அலசி பார்த்து அவங்கள மணிக்கணக்கில் பேசுவாங்க. ஆனால் தன்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட சிந்திக்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன என்ன பர்பஸில் கொண்டு வந்திருக்கிறாரு, நான் என்ன செய்யணும், அவருடைய ப்ரோக்ராமில் நான் இருக்கிறேன்னா, நான் பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்படுகிறேனா, நான் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறேனா, ஆண்டவருக்கும் எனக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அப்படி யோசிக்கிறவங்க மற்றவங்களை குறித்து குறை பேச மாட்டாங்க. இவங்க ஜாஸ்தி பேசுகிறாங்கன்னா காரணம் என்னென்ன, இவங்கள ஆண்டவர் உலகத்தில் கொண்டு வந்த பர்பஸ் தெரியல, அதை தெரியாதனால தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதே போல ஆண்டவர் என்ன ஒரு பர்பஸ்ல கொண்டு வந்திருக்கிறார், உங்கள ஒரு பர்பஸ், நீங்க எலெக்ட் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு இல்லை, நீங்க அந்த உலகத்துக்கு போகணும், நீங்க உங்க ஆண்டவரை முகமுகமா பார்க்கணும். ஆண்டவர் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல கொண்டு வந்திருக்கார், ராப்சர்ல பங்கு பெறணும், அந்த பர்பஸோடு கொண்டு வரும் பொழுது அதை நம்ம அறியாம இருந்தா தேவையில்லாத காரியங்கள்லாம் நம்ம ஈடுபட்டு கொண்டிருப்போம். நம்ம ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், அவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க நம்மளை வந்து அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களை தெரிகிறத காட்டிலும் அவங்க உங்களை நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை குறித்து அறியாதவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை குறித்து அறியாதவர்கள், தம்முடைய அவங்களுடைய பர்பஸை குறித்து அறியாதவங்க எலெக்ட் பீப்புள் கிடையாது, அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிடையாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் ஆண்டவர் என்ன பர்பஸோடு என்ன உலகத்தில் கொண்டார் என்பதை, நான் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறேன்னா ஒவ்வொரு மெசேஜும் அவங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். இங்கே வரும்பொழுதெல்லாம் தங்களுடைய லைஃபை தேவனுடைய வார்த்தையோடு அலைன் பண்ணுவார்கள், சந்தோஷப்படுவார்கள், கர்த்தருக்கு சோத்திரம் செலுத்துவார்கள். அதனால பாருங்க, நமக்கு கொஞ்சம் சஃபரிங் அவசியம். நம்ம சஃபரிங் காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடதோக்கிலோ அல்ல, சஃபரிங் பண்ணாதான் நம்ம அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். இந்த உலகத்திலே 1000 வருஷம் ஆளுகை செய்வதற்கு இந்த உலகத்திலே நம்மளை கொண்டு வந்து சில துன்பங்கள், சில போராட்டங்கள், அங்க ஃபெமைன் ஆண்டவர் அலோவ் பண்ணி அதுல நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம்னு பாக்குறார். நம்ம ஆட்டிடியூடு சரியா இருந்தா ஆளுகை செய்வதற்கு நீங்க தகுதி. இப்போ தமிழ்நாடை எடுத்துக்கொண்டா அனுபவம் இல்லாத மினிஸ்டர்ஸ், எல்லாமே அனுபவம் இல்லாத மினிஸ்டர்ஸ், யாருக்கும் எந்த அனுபவமும் கிடையாது, அப்படியாப்பட்டவங்க தான் மினிஸ்டராக இருக்கிறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் சிக்கல்கள் பிரச்சனைகள் அதிகமாகும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து செய்வதற்கு அந்த இது இல்லை, அந்த நாலேஜ் இல்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதேபோல் ஆண்டவர் இங்கே உலகத்தில் நம்மளை கொண்டு வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறார், சஃபரிங்கை கொடுக்குறார், அதுக்கு பிறகு தான் நமக்கு மில்லினியத்தை தருகிறார், ஆளுகை செய்யும்படியான கிருபை தருகிறார். பிரதர் பென்காம் என்ன சொல்கிறார், பவர் அப்பார்ட் ஃப்ரம் கேரக்டர் இஸ் சாட்டானிக், பவர் வித் கேரக்டர் இஸ் ஃபிட் டு ரூல். அதனால் கேரக்டர் இல்லாமல் ஆளுகை செய்தால் அது வந்து சாத்தானாக இருக்கிறது, அவங்க ஆளுகை செய்ததுக்கு தகுதி கிடையாது. அதனால் அவங்க தங்களை அறிய வேண்டும். பிரதர் பென்காமுக்கு ஆண்டவர் வந்து செய்கிறார், 7 வயசில் உன்னை குறித்து ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லுகிறார். பின்பு அவர் வாழ்க்கையில் வந்து சோதனைகள் வந்தது, அதிக மன உளைச்சல் அவருக்கு ஏற்பட்டது, ஏன்னா ஊழியத்தில் கடன் ஆகிவிட்டது, அதை கடனை கொடுக்க முடியவில்லை. அதனால் ஊழியத்தை விட்டுட்டு போயிடலான்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டார். அதிக சோர்வில் அவர் வண்டியை ஓட்டிக்கிட்டு வர்றாரு, அப்பொழுது ஆண்டவர் வந்து வண்டியை நிறுத்துங்கிறாரு. அவர் வண்டியை நிறுத்தி எரிஞ்சது, நீ அந்த மலையை பார், அந்த மலையை அவர் பார்க்குறார், 7 பீக்ஸ் இருக்கிறது, ஒரு சிகரம், அதுக்கு பிறகு ஒரு பள்ளத்தாக்கு, அதுக்கு பிறகு ஒரு சிகரம், அதுக்கு பிறகு ஒரு இதில் வந்து அஞ்சு மூணு அவுட்ஸ்டாண்டிங் பீக்ஸ் இருக்குது, மூணு பெரிய சிகரம் இருக்குது. கடைசி சிகரம் வந்து பெரிய, ரொம்ப பெருசு. அது வந்து அடுத்த கண்ட்ரிக்குள்ளே போகுது, கனடாக்குள்ளே போகுது. இப்பொழுதும் அந்த மலை இருக்கிறது, அந்த லாஸ்ட் மவுண்டன். திஸ் இஸ் த லாஸ்ட் மவுண்டன் பிஃபோர் யூ கோ டு அனதர் கண்ட்ரி. அது அமெரிக்காவிலேருந்து கனடாவுக்கு போகுது. அதனால் இந்த மலையை பார், இதில் உன் பேர் எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படி இல்லையே என் பேர் அங்கே ஒன்று எழுதலை. இப்போ அதில் எத்தனை சிகரம் இருக்குது? ஏழு சிகரம் இருக்குது. உன் பேர், உன் பேரில் எத்தனை எழுத்து? பிரந்தகன். யாருக்காவது மூணு பேரும் ஒரே ஏழு எழுத்து வருமா? வில்லியம்னாலும் ஏழு எழுத்து, மேரியன்னாலும் ஏழு எழுத்து, பிரந்தகம்னாலும் ஏழு எழுத்து. அவங்க படிப்பறிவு இல்லாத அம்மா அப்பா பேர் வச்சுருக்கிறாங்க, வில்லியம், மேரியன், பிரன்கேம். ஏழு, மூணு பேர்லேயும் ஏழு எழுத்து. அதனால் உன் பேருங்க எத்தனை சிகரம், உன் பேர் எத்தனை எத்தனை எழுத்து இருக்குது? ஏழு எழுத்து. அதில் எத்தனை சிகரம் வந்து அவுட்ஸ்டாண்டிங், வந்து உயரமான சிகரம் வந்து மூணு சிகரம், அதான் ஃபஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல். உன்னுடைய ஊழியம் ஃபஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல். உனக்கு எப்பமாயிலும் ஆண்டவர் உன்னை அழைத்தார் என்று சந்தேகம், அழைப்பை குறித்து சந்தேகம் வந்தால் நீ நேராக இந்த மலையை பார். நான் உலகத்தை உண்டாக்கும் பொழுதே இந்த மலையை உன்னை வச்சு உண்டாக்கிக்கிறேன், உன் வாழ்க்கையை வச்சு உண்டாக்கிக்கிறேன். இப்பொழுது அது பிரதர் பென்கேம் மவுண்டைன்னு அழைக்கப்படுது. லிம்மா என்ற இடத்துல இருக்கு. இப்பொழுது அந்த மலை இருக்கு. அதனால் பிரதர் பென்கேம்டைய லைஃப் வந்து உலகத்தில் பிறந்த எல்லாரை காட்டிலும் அது வித்தியாசமாக இருக்கிறது. அவர் லைஃப்பில் மோசஸ் ஊழியம் இருக்குது, எலஜா ஊழியம் இருக்கிறது, இயேசுவின் ஊழியம் இருக்குது. இந்த மூணு அனாய்ச்சிங் அவர் மேலே வந்தும் பொழுது அவர் செய்த ஊழியத்தை, எல்லாரும் செய்த ஊழியத்தை விட விசேஷித்த ஊழியம். ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு கூட ஒரு நேரத்தில் மன உளைச்சல் ஏற்பட்டு ரொம்ப சோர்ந்து போகும் பொழுது, ஊழியத்தை விட்டு விடலாம் என்று அவர் யோசிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த மலையை காண்பிக்கிறார். இந்த மலையை பார், இதில் உன் பேர் எழுதியிருக்கிறது. அதனால் அவருடைய ஊழியம் ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல், ஹீலிங், ப்ராபசி, ஓப்பனிங் ஆஃப் த வேர்ல்டு, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி அவர் மூலமாய் வந்தது, எலஜா மினிஸ்ட்ரி வந்தது, மோசஸ் அவர் வந்து மோசஸ் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸடஸ், இவர் இருந்து தேர்ட் எக்ஸடஸ், எல்லாருடைய ஊழியம் டோட்டலாக இவருடைய ஊழியத்தில் வந்து அடங்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த வெளிப்பாடு என்ன, அடையாளத்துக்கு பின்னால் என்ன வெளிப்பாடு என்பதை, என்ன என்பதை ஆண்டவர் முத்திரையில் திறந்து இந்த மனுஷனுக்கு வெளிப்படுத்துகிறார். அது ஆதியா முதல் வெளிப்படுத்தல் வரைக்கிற எல்லா மிஸ்ட்ரீஸும் ஓப்பன் ஆகிறது. என்ன ஒரு ஒரு மனுஷன். அதனால் ஆண்டவர் எனக்காக ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பியிருக்கார். எனக்கு தீர்க்க தரிசி தேவை, நான் இல்லாமல் எப்படி தீர்க்க தரிசி அப்படின்னே யாராவது சொல்லுவார்கள் என்றால், அவங்க எவ்வளோ பெரிய அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன, எனக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி, ஐ சென்ட் யூ எலஜா த ப்ராபெட் பிஃபோர் த கிரேட் அண்ட் டெட்பிள் டே ஆஃப் த லார்ட். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான எளியா தீர்க்கதரிசியை நான் உங்களிடத்துக்கு அனுப்பி, ஆண்டவர் எனக்காக அனுப்பி இருக்கிறார். அவருடைய மெசேஜ் என்ன வந்து ராப்சர் கொண்டு செல்லுது, எனக்கு பிரதர் பென்கேம் தேவை, எனக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்றவங்க தான் ரியலா மெசேஜை ஃபாலோ பண்ணும். அதே போல எனக்கு ஒரு பாஸ்டர் தேவைன்னா தான் நம்ம சபைக்கு வர முடியும், அல்லது நான் என் இஷ்டம் போல போடலாம், எனக்கு ஒன்றும் பாஸ்டர் தேவையில்லை. பிரதர் பென்கேம் லைஃப் வந்து செவன் பீக்ஸ் ஆயிருக்கிறது. அதே போல மோசஸுடைய லைஃப் வந்து 340s. முதல் 40 வந்து அவன் வந்து எகிப்தில் இருக்கிறான், பிறகு மீதியான் தேசத்தில் இருக்கிறான். அதன் பின்பு என்ன, 40 இயர்ஸ் வந்து இல்லை 40 இயர்ஸ் அவன் வளர்க்கப்படுறான் பார்வோனின் அரண்மனையில். பிறகு 40 இயர்ஸ் வந்து அவன் வந்து மீதியான் தேசத்தில் இருக்கிறான். அதுக்கு பிறகு 40 இயர்ஸ் வந்து அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பர்பஸ். முதல் 5 புஸ்தகத்தை பைபிளில் அவன் தான் எழுதியிருக்கிறான். ஆதியாகமம், யாத்ராமம், லேவியர் ஆகமம், எண்ணாகமம், உபாகமம், இதுதான் பைபிளுக்கு அடிப்படை உபதேசம். யூதர்கள் கையில் அந்த புஸ்தகம், 5 புஸ்தகம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நமக்கும் அடிப்படை உபதேசங்கள் எல்லாமே அந்த அஞ்சு புக்கில் தான் இருக்கு. அது மோசேயே எழுதினான். மோசே வாழ்ந்தான் என்பதுக்கு அந்த புஸ்தகம் உங்கள் கையில் இருக்கு. அவன் எழுதின புஸ்தகம் உங்கள் கையில் இருக்குது. எதுவும் ஒரு ஃபிக்ஷன், இது வந்து கட்டுக்கதைகள் அல்ல பைபிள். அதனால் அருமையான அவன் லைஃப் ஆண்டவர் 340 பண்ணுறாரு. என்னுடைய லைஃப் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், அஞ்சு இதாக பிரிஞ்சு, அஞ்சு ஸ்டேஜ். இப்போ அஞ்சாவது ஸ்டேஜ், 26 ரேப்சர் வரைக்கும் அஞ்சாவது ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜ் கிடையாது. 5 இஸ் த நம்பர் ஆஃப் கிரேஸ். அதனால் அந்த ஸ்டேஜில் நீங்கள் என்னோடு கூட பிரயாணம் செய்ய வேண்டும். என்னோடு கூட நீங்கள் பிரயாணம் செய்ய வேணும். எத்தனை பேர் பிரயாணம் செய்வாங்க தான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இந்த அஞ்சாவது ஸ்டேஜில் வந்து என்னோடு கூட ஒருமித்து பிரயாணம் செய்யவில்லை. ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய எப்படி நடந்து போவார்கள்? ரெண்டு பேர் கருத்துப்பாடு வேறுபாடு இருந்தால் நடந்து ஒன்றா நடந்து போக முடியாது. அதே போல் தான் பாஸ்டர் அந்த சர்ச்சே தான். அப்படி ஒரே உபதேசத்தில் ஒரே அனாய்ச்சிங்கள ஒரே நோக்கத்தோடு கூட அப்படி நம்ம போவோம் என்றால் ஏதோ என்ன செய்யணும், நம்ம போய் சேர முடியும். ஆண்டவர் அதுக்கு தான் ஒரு ஷெப்பர்டு ஷீப் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மோசஸ் லைஃப் வந்து 3 stages இருக்கு, 3 parts ஆண்டவர் பிரிச்சிருக்க. அவன் லைஃப் அப்படி அமைச்சிருக்கிறார் ஆண்டவர். என் லைஃப்பை நானும் அமைக்கல, அவராக அப்படி அமைச்சிருக்கிறார். அதை ஆண்டவர் இப்பொழுது எனக்கு அதை வெளிப்படுத்தினால உங்களுக்கு நான் மெசேஜில் அதை சொல்லியிருக்கிறேன். அதை வந்து அங்கே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்பிரிட் இருந்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். நல்ல ஸ்பிரிட் இல்லைன்னா அதை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதனால பாருங்க இப்பொழுது இவனுடைய வாழ்க்கையில் என்னன்னா, ஃபெமைன் இருக்கிறது நீ போவாத. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? எல்லாமே வாழ்க்கையில் நடக்குது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் ரோமர் 8:28 படி அந்தியனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனத்தில் அன்பு கொள்ளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட் டு தெம் தட் லவ் காட் கால்ட் அக்கார்டிங் டு ஹிஸ் பர்பஸ். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அவங்களை குறித்து ஆண்டவர் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார், ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறார். அதனால ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு நம்மை டெஸ்ட் பண்ணுகிறார், நம்மை ப்ரூவ் பண்ணுகிறார். 12 இருந்து நம்ம லைஃப் அவர் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறார். நம்ம தவறு செய்வோம் என்றால் அறிக்கை செய்தால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம குறித்து ஒரு பிளான், காட்ஸ் பிளான் இருக்கிறது. ஆமென். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிவுற்றவளாய் இருக்கிறது. God's works were finished before the foundation of the world. உலக தோற்றம் முதல் நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் மறிக்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம டெய்லி ஜபத்தில் அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே, நான் எவ்வளோ நாள் உயிரோடு இருப்பேன்னு உமக்கு தெரியும். எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பேன்னு உமக்கு தெரியும். என் வாழ்க்கையில் நடக்க போகிறது நாளைக்கு நடக்கிறது எனக்கு தெரியாது, உமக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கை செய்யணும். நான் அப்படி அறிக்கை செய்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் மனுஷனாக இருக்கிறேன், நீ தேவனாக இருக்கிறீர், எல்லாமே அறிந்திருக்கிறீர். அதனால் எல்லாமே நன்மைக்கு எதுவாக முடிப்பீர், நான் உண்மை தான் சார்ந்திருக்கிறேன். எப்படி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. அதனால் பாருங்க, நம்ம வந்து நம்ம லைஃப் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாக இருக்கிறது. ஐசக் ஆண்டவரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இப்பொழுது அவனுடைய பீரியட் வந்திருக்கிறது. அதனால் என்ன சொன்னால், பிரனாம் ஹேஸ் கான். பிரனாமுடைய சரீரம் இப்பொழுது கல்லறையில் இருக்கு. அமெரிக்கா போனால் அவர் கல்லறையை போய் பார்த்துட்டு வரலாம். நிறைய பேர் பார்த்துட்டு வர்றாங்க. அதனால் நவ் அவர் ஃபாதர் பிரன்ஹாம் ஹேஸ் டைடு. அவர் ஃபாதர் பிரதர் பென்ஹாம், உங்களுடைய தகப்பன் பிரதர் பென்ஹாம், அவர் மரித்து போனார். அவருடைய கல்லறை ஜெபசன்வில் என்ற இடத்துல இருக்கிறது. அதனால் அவருடைய மெசேஜ் இன்னைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி, அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததி, பிரதர் பென்ஹாமுடைய சந்ததி உலகமெங்கிலே இருக்கிறது. எல்லா நாடுகளுக்கும் இன்னைக்கு அவருடைய செய்தி போயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த செய்தியில் ஆண்டவர் ஒரு ஜனத்தை, ஃபியூ பீப்புள் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவங்க வந்து ராப்சரில் பங்கு பெற போகிறாங்க. அந்த பர்பஸ்ல பிரதர் பென்கம் ஆண்டவர் கொண்டிருக்கிறார். இதே போல ஆண்டவர் ஒவ்வொரு பாஸ்டரையும் ரியல் பாஸ்டர் ஆண்டவர் கொண்டு அவர் வந்து அவர்களை வழி நடத்துகிறார். ஒரு கூட்டமான ஜனங்களை ஆயத்தம் பண்ணும்படியாக வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஃபேமைன் வந்திருக்கிறது. இன்னும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லே இருக்கிறேன், செகண்ட் பாயிண்ட் வரணும். நான் வந்து உன்னை நான் டேக் கேர் ஆஃப் யூ, நான் உன்னை வந்து பாதுகாப்பேன், நீ வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது 12 வசந்த வாசிக்கலாம்.
ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான்.
உலகமெல்லாம் பஞ்சம் இருக்கு, ஆனா ஈசாக்கு பஞ்சம் இல்லை. இதுதான் உலகமெல்லாம் பஞ்சம் இருக்கலாம், பொருளாதாரம் வீழ்ச்சி அடையலாம், ஆனா உங்களுக்கு பஞ்சம் இல்லை, உங்க பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நமக்கு பேட்டர்ன் வந்து ஈசாக் 100 மடங்கு பலன் கிடைச்சிதான். பஞ்ச நேரத்தில் விதை விதைக்கிறான், 100 மடங்கு பலன் கிடைக்கும். அவன் நிலத்தில் மட்டும் மழை பெய்தோ இந்த தெரியல, மற்ற இடம்லாம் மழை பெய்யலை, ஆனால் அவன் இடத்துல மழை பெய்யுது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருனா, அவன் எதுக்காக பெய்யுது? அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சான். நீ எகிப்துக்கு போவாத, நீ பாற்றுவேடு போவாத, நீ வந்து சாபனம் போவாத, நீ பாவ ஜீவியத்துக்கு போவாத, பின்வாங்கி போவாத, நீ இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல நிலைச்சிரு, இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அப்படி அந்த ஃபெமைன் இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா உன்னை பாதுகாக்கிறது என் பொறுப்பு, உன்னை ஆசீர்வதிக்கிறது என்னுடைய பொறுப்பு, நீ கவலைப்பட வேண்டாம். இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். The same year 100-fold and the Lord blessing. அவனுக்கு திரளான ஆடு மாடுகள் வந்தது. There was no famine because he obeyed the voice of God. ஏனென்றால் அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான் உங்களுக்கு ஆசீர்வாதவர். என்ன கவனிக்கணும்னா, அவன் நிறைய சொத்துக்களை வாங்கணும், நிறைய ஆடு மாடுகளை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், நிறைய பணத்தை பொன் வெள்ளியை நிறைய சேர்க்கணும்னு அவன் பேராசப்பட்டு அங்கே அதுக்காக வந்து ஏக்கம் போட்டு அவன் அப்படி அப்படி அலையலை, அலப்புண்டு திரியலை, அது அவனுக்கு தானால வந்தது. இதுதான் ஆசீர்வாதம் வர்றதுக்கு ரெண்டு விதமாக வர. ஒருத்தர் ராத்திரி பகலாக ஓடுவான், சாடுவான், பிரயாசப்படுவான். பிரயாசப்படக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அவனுக்கு அதில் மேலே பேராசையோடு கூட செய்வான். இன்னொருத்தன் வந்து கத்தருக்கு கீழ்ப்படிஞ்சு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு போகிறான், அவனுக்கு தானால பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் கத்தருடைய ஆசீர்வாதம். அதை தேடி அவன் ரொம்ப பிரயாசப்பட்டு அலப்புண்டு தெரியலை, அது தன்னால் அவன் பின்னால் வருது. அவன் கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறான், ஆசீர்வாதம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், அதெல்லாம் பின்னால வரும். இதை பார்த்த உடனே மற்றவனுக்கு பொறாமை ஏற்படும். ஏன்னா அவன் இந்த மாதிரி இல்லை, அவன் வந்து அதுக்காக அலையிறான், பிரயாசப்படுறான், சில நேரத்தில் ஏமாத்தி சம்பாதிப்பான், அநியாயமா சம்பாதிப்பான். அவனுடைய இதயத்துல நோக்கமே அதான் தான் இருக்கும். ஆனா இவன் அப்படி இல்லை, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறான், செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு போறான், ஆசீர்வாதம் பின்னால வரும். எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் தேவை? ஹல்லேலூயா. நம்ம இந்த ஆசீர்வாதத்தை நம்புறோம். வார்த்தையில வரும்பொழுது இந்த மாதிரி ஆசீர்வாதம் வரும். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் அவருடைய ஆடா இருக்கிறேன். நான் மேய்ப்பனை பின் சொல்லும் பொழுது, ஆடு வந்து மேய்ப்பனை பின் சொல்லும் பொழுது, நன்மை கிருபை என்னை தொடரும், அது எனக்கு பின்னால வரும். Surely mercy and goodness shall follow all the days of my life. என் வாழ்நாள் முழுசும் mercy and goodness shall follow. அது என்ன பின்தொடர்ந்து வரும்? நான் அதை பிடிக்கணும் பிடிக்கணும் ஓடுனா அது ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் அது என்னால் பின்னால் வருது, நான் அதை எடுத்துக்கிடுறேன். இதுதான் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஆசீர்வாதம் வருதுன்னு பார்க்கணும். நம்ம இப்போ பொறாமப்பட்டு, அது தேவனுக்கு விரோதமான சுவாபம் பொறாமப்படுவது. இந்த பெலிஸ்தர்கள் பொறாமைப்பட்டார்கள். ஃபெமைன் இருக்குது, இந்த நேரத்தில் இவன் வயல் நல்ல விளையுது, இவன் ஆடு மாடுகள் வந்து திரளாக இருக்கிறது, இவனுக்கு திரளான பணிவிடைக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, இவனுடைய ஆசி பெருகிட்டு வருது, நம்ம வந்து பஞ்சத்தில் தவிக்கிறோம், அவன் வந்து பஞ்சம் அவனுக்கு இல்லையே, என்னது? அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஹல்லேலூயா. This man where there is no famine because obeyed the voice of God.
அதுதான் அங்கே பாருங்க, அவங்க வந்து பொறாமைப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு,
இதோ பெலிஸ்தர்கள் அவன் மேலே பொறாமை கொண்டார்கள். வாசி, தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துருவங்களை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள்.
இதோ பாருங்க, அந்த பொறாமை கொண்டு அவன் என்ன வேலை செய்யறான் பாருங்க. அந்த பொறாமை வந்து அவனோட உள்ளுக்குள்ள இருந்தா பரவாயில்ல, அது உள்ளுக்குள்ள இருக்காது, அது சேட்டப் பண்ணும், அது ஏதாவது துர்க்கிரியலை காமிக்கும். அது என்ன துர்க்கிரியை காமிக்கும்? அது சண்டை இழுக்கும். அது இப்போ சண்டை இழுக்கு. என்னது? ஆபிரகாம் வந்து வெட்டின, தகப்பன் வெட்டின கிணறுலாம் இவனுக்கு தான் சொந்தம். அந்த கிணறுகளெல்லாம் வந்து இவன் மண்ணை போட்டு கல்லை போட்டு மூடி போடுறான். பாருங்க, பொறாமை வந்து அவ்விதமாக செய்து. த பெலிசன்ஸ் என்வீடு ஹிம், அவன் மேல பொறாமை கொண்டார்கள். தே ஆல்வேஸ் ஜஸ்ட் என்வி வென் காட் பிளஸ்ஸஸ் சம்படி. ஆண்டவர் யாரையாயிலும் ஆசீர்வதித்தால் அவர்கள் அப்படித்தான் பொறாமைப்படுவார்கள். இட் இஸ் பிகாஸ் தே ஒபீடியன் அண்ட் தே ஆர் சப்மிஷன் டு காட். அவங்க கீழ்ப்படியதுனால, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இவங்களுக்கு பொறாமை வருது. It is not that they covet plenty. அவங்க நிறைய நம்ம அப்படி சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஓடி சாடல, அது தன்னால வருது. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க அப்படி சம்பாதிக்கிறாங்க, இப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேல பொறாமப்படுதான் பெலிஸ்தர்கள். அதனால நம்ம காட்ஸ் வில்லுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், நம்ம சப்மிட் பண்ணுகிறோம். ஆண்டவருடைய லீடர்ஷிப் பரிசுத்தாவின் வழி நடத்தல நம்ம இருக்கிறோம். நம்ம சொந்த ரீசன், நம்முடைய சொந்த புத்திகளெல்லாம் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையோடும் அவருடைய ஸ்பிரிட்ஸோடும் நம்ம லைஃபை அலைன்மெண்ட் பண்ணுறோம். அப்படி செய்கிறதுனால ஆசீர்வாதம் பாரு. இதுதான் உண்மையான ஆசீர்வாதம், இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதை பார்த்து பெலிஸ்தர்கள் பொறாமப்பட்டு அவங்க என்ன செய்கிறார்கள் என்றால், ஆபிரகாம் வெட்டின கிணறுகள் எல்லாவற்றையுமே இவங்க மூடி போடுறாங்க. அதனால வாட்டர் வந்து ரொம்ப அவசியம். வாட்டர் இல்லாமல் உலகத்தில் வாழ முடியாது. ஒரு டெசர்ட் கண்ட்ரியில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கணுங்களோ, ஒருத்தன் ஒரு டெசர்ட் கண்ட்ரி பாலைவனத்தில் போய் மாட்டிக்கிட்டான், அந்த நேரத்தில் எவ்வளோ கோல்டு வச்சுருந்தாலும் அது அவனுக்கு பிரயோஜனப்படாது. ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா, ஒரு சொம்பு தண்ணி கிடைக்குமா, அதுக்காக அவன்கிட்ட இருக்க கோல்டெல்லாம் கொடுத்துருவான். ஆனால் தண்ணி தான் விலையேறப்பட்டது. நமக்கு அது ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால நமக்கு அதனுடைய அருமை தெரியலை. கோல்டை விட தண்ணி தான் முக்கியம். தண்ணி இல்லாமல் நம்ம சர்வை பண்ண முடியாது, உலகத்தில் உயிர் வாழ முடியாது, மாடுகள் மிருகங்கள் வாழ முடியாது, விவசாயம் செய்ய முடியாது. தண்ணி வந்து எல்லாத்துக்குமே அவசியம். இதனால் அவன் என்னச்சா தண்ணியை மூடி போட்டு இவங்கள வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். பெலிஸ்தர்கள் வந்து ஈசாக்குக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதனால? பொறாமப்படுதுனால. ஆபிரகாம் வந்து ஆண்டவர் பரிசுத்தாவி அவனுக்கு ஆபிரகாம் கொடுத்துருந்தார். ஆபிரகாம் வந்து லீடர்ஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவின் லீட் பண்ணனால அவன் வந்து ஒரு இடத்துல கிணறு வெட்டான்னா அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு ஆண்டவர் காமிக்கிறார். சில இடங்களில் தண்ணி இருக்காது, ஆனால் பக்கத்திலே தண்ணி இருக்கும். சில இடத்துல உப்பு தண்ணி இருக்கும், சில இடத்துல நல்ல தண்ணி இருக்கும். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் லீட் பண்ணார். அவருடைய லீடர்ஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல அவன் எந்தெந்த இடத்துல கிணறு வெட்டினானோ அந்த இடத்துலலாம் தண்ணி பொங்கிக்கிட்டு வந்துச்சு. அபண்டன்ட் வாட்டர், பிளன்டி ஆஃப் வாட்டர் அவனுக்கு கிடைத்தது, எல்லாம் நல்ல தண்ணீர் கிடைத்தது. ஆபிரகாம்க்கு அஞ்ச ஒரு சார்ட் வைத்திருக்கிறான். அந்த சார்ட்டு படி அவன் போய் அங்கே கவட்டு பொழுது அந்த சார்ட்டு வந்து அங்கே வந்து யார் கையில் இருக்குது? ஈசாக்கு கையில் இருக்கிறது. இந்த கிணறுகளை எல்லாம் பெலிசல் மூடி போகும் பொழுது இவன் என்ன செய்கிறான்? அந்த சார்ட்டு படி எந்தெந்த இடத்துல கிணறு இருந்துச்சு அதை கண்டுபிடிச்சு அந்த கிணறுகளை மறுபடியும் தோண்டுகிறான். அப்பொழுது அவங்க வந்து இந்த கிணறு எங்களுக்குரியது,
அப்படி என்று தர்க்கம் பண்ணுகிறார்கள். அந்த வசந்த வாசிக்கலாம்,
கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள்.
பாருங்க, வாக்குவாதம் பண்ணினார்கள், வாக்குவாதம் பண்ணான்னு விடல, சரி அது எங்களுக்குரியதுன்னே அவங்க பாட்டாங்க, அங்க பண்ணாங்க, அங்க தொல்ல கொடுக்குறாங்க, விட்டுட்டு போய் இவன் இன்னொரு கிணற தோன்றான். ஆபிரகாம் வந்து லாட் ஆஃப் வெல்ஸ் அவன் டிக் பண்ணி இருக்கிறான், அதனால அதை ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு அதெல்லாத்தையும் அவங்க தூத்து போட்டாங்க. இவன் மறுபடியும் தோண்டும் பொழுது தொடர்ந்து பிரச்சனை கொடுக்கறாங்க. கடைசியா வந்து ஒரு இடத்துல தோண்டும் பொழுது அங்க பிரச்சனை கொடுக்கல, அதுக்கு ரகோபாத் என்று பெயரிட்டான். கத்தர் என்னை பலக செய்தார் என்று அதுக்கு ரகோபாத் என்று பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக பின்னால் இருக்க வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். இப்படி அவன் மேலே அவங்க பொறாமை கொண்டு அந்த கிணறுகள் எல்லாத்தையும் தூத்து போட்டாங்க. அந்த பெலிசியன்ஸ் என்வீடு, அவன் வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். The Belizeans had stopped them and filled them with the earth. மண்ணை போட்டு நிரப்பிட்டாங்க. ஆனால் இவன் அதெல்லாம் வந்து தோண்டி மறுபடியும் தோண்டும் பொழுதும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் ஏற்பட்டாலும் ஒரு இடத்துல வாக்குவாதம் தான், அடுத்தது அவன் செய்கிறான். இப்படியாக அவன் வந்து அந்த கிணறுகளை தோண்டும் பொழுது பின்பு வாக்குவாதம் வரலை. ஆண்டோர் நம்மை பலகி பெருக உதவி செய்தார் என்று சொல்லி அதுக்கு ரகோபோத் என்று பெயரிட்டான். அந்த வசந்த வாசிக்கலாம்,
பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி.
அதே போல சாத்தான் வந்து தொடர்ந்து தொல்ல கொடுப்பான், ஆனாலும் நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஆண்டவரை தேடுதலை ஸ்டாப் பண்ணக்கூடாது, அதை விட அதிகமாக செய்யணும். பிரச்சனை அதிகமாச்சா அதிகமாக ஜெபம் பண்ணும், ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்னும் நம்ம ஒப்பு கொடுக்கறதில்ல, நம்ம என்ன காரணத்தால் நமக்கு இப்படி வருது, நம்ம அதை யோசித்து பார்த்து இன்னும் நம்ம டெடிகேட் பண்ணுறோம். பிரச்சனை வந்து சோர்ந்து போயிட்டு அப்படியே நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்க போகிறதில்ல, நம்ம வந்து இன்னும் அதிகமாக பிரயாசப்பட்டு அதை மேற்கொள்ளுகிறோம். அங்கே ஈசாக்கு வந்து அங்கே அவங்க தண்ணியை ஸ்டாப் பண்ணுறாங்க, கிணறை தூத்து போடுறாங்க, ஆனாலும் அவன் இன்னும் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கான். அதனால் அவன் சோர்ந்து போகலை. அதெல்லாம் பிசாசு வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக மாறும் பொழுது சில நேரங்களில் சோதனைகளை அதிகமாக கொண்டு வரலாம். சில நேரத்தில் வந்து ரொம்ப சோதனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. முன்னால் விட அதிகமாக ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது பிறகு பிசாசு தன்னுடைய பிடியை தளர விட்டுருவான், அவன் ஸ்டாப் ஆயிடுவான். நம்ம முயற்சியை எடுத்தும் பிரயோஜனம் இல்லை, அவன் தோண்டிக்கிட்டே தாங்க இருக்கான், கிணறு தோண்டிக்கிட்டு தான் இருக்கிறான். நம்ம போய் அவன் பயந்து நிறுத்திடுவான் அப்படின்னு நினைச்சா அவன் நிறுத்தலை, அவன் தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறான், அவன் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணுகிறான். அப்பொழுது பிசாசு என்ன செய்கிறான் என்றால் அப்படியே அவன் முயற்சியை கைவிட்டு விட்டான். இப்பொழுது ரெகோபோத் என்று பெயரிடுகிறான், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதனால் வாட்டர் ரொம்ப முக்கியம். வாட்டரை கண்ட்ரோல் பண்ணால் ஜீவிக்க முடியாது, மிருக ஜீவன்கள் வாழ முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, என்ன காரியம் செய்ய முடியாது. சாத்தான் கரெக்டாக அந்த வாட்டரை போய் தான் டச் பண்ணுறான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை நம்பி இருக்கிறோமோ, எது நமக்கு ஆதரவாக இருக்கோ அங்கே தான் அவன் கை வைப்பான். அங்கே தான் அது அதுக்கு விரோதமாக தான் வந்து நம்மளை உலகத்தில் வாழ விடாதபடி, நிம்மதியாக வாழ விடாதபடி செய்வான். ஆனாலும் நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்தெல்லாம் உனக்கு தருவேன். நாட் கோ டவுன் டு எஜிப்ட், நீ எகிப்துக்கு போகாத, நான் இந்த தேசத்தெல்லாம் இருப்பேன். பிசாசு நீ என்ன தொல்லை கொடுத்தாலும் நான் வந்து பின்வாங்கி போகிற மாதிரி இல்லை, உன் என்னுடைய முயற்சியை நான் கைவிடுற மாதிரி இல்லை, நான் இன்னும் அதிக பிரயாசப்படுவேன் என்று சொல்லும் பொழுது பிசாசு அவன் தோல்வி அடைகிறான். ஆமேன். அதனால என்னுடைய தகப்பன் ஆபிரகாமுக்கு எங்கெங்கே கிணறு வெட்டணும், எங்கெங்க தண்ணி இருக்குன்னு சொல்லி அவர் பரிசுத்த ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு செய்தார். அந்த கிணறுகளெல்லாம் எனக்கு சொந்தம், நான் அதை மறுபடியும் தோணும். பிசாசு அதுக்கு விரோதமாய் வந்தாலும் நான் என்னுடைய முயற்சியை ஸ்டாப் பண்ண மாட்டேன் என்று அவன் அவிதமாக செய்யும் பொழுது இதோ அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல நம்முடைய ஃபாதர் பென்கேம், ஈசாக்குடைய ஃபாதர் ஆபிரகாம், நம்முடைய ஃபாதர் பென்கேம், நிறைய கிணறு வெட்டி இருக்கிறார். ஆமென். நிறைய கிணறு, 1200 கிணறு வெட்டி இருக்கிறார். பிரதர் பென்கம் 1947 இருந்து ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ், முதல் மெசேஜ் ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ், 1947 வருஷம் கொடுத்துருக்கிறார். அதுக்கு பிறகு கடைசி மெசேஜ் கம்யூனியன் 1965 இருக்கிறார். ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் வந்து கம்யூனியன் வரைக்கு கிட்டத்தட்ட 1200 மெசேஜ், 1200 கொணரை வந்து பசுதாபின் வழி நடத்தினாலே நம்முடைய ஃபாதர் பிரதர் பென்கம் அவர் 1200 கிணறை தோண்டி இருக்கிறார். பிசாசு என்ன செய்யறான்னால அதுல தண்ணி வருது, அதை ஸ்டாப் பண்ணி போட பார்க்கிறோம். ஆனா நம்ம முயற்சியை கைவிடாதபடி அந்த கிணத்தெல்லாம் தூர்வாரி இதார் மறுபடியும் நம்ம தண்ணீரை பருகிறோம். ஹல்லேலூயா. யாருக்கு அந்த மாதிரி கிணறு இருக்கு? சோபனத்தில் இருக்கா? அதனால நம்ம ஃபாதர் இதை என்ன செய்ன் நமக்கு நிறைய கிணறு வெட்டியிருக்கிறார். நம்ம நிறைய தண்ணீர் குடிப்பதற்கு நிறைய கிணறு வெட்டியிருக்கிறார். அதெல்லாம் பிசாசு தூத்து போட்டு விட்டான். இன்னைக்கு அவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து கிணற தோன்றுறோம், தோண்டி அத்தனை பிரசங்கத்தையும் படிக்கிறோம், வாய்ஸில் கேட்குறோம், இதோ டெக்ஸ்டில் நம்ம படிக்கிறோம், அதை கம்ப்யூட்டரில் போய் கோரி போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுகிறோம். இப்பவும் அந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் புதங்கம் பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் அங்கே கிணறு தூர் வாரப்படுது. ஒவ்வொரு பிரசங்கத்தையும் வந்து கேட்கலாம். இப்போ பென்கம் பிரசங்கம் இப்போ 55 வருஷம் பிரசங்கத்தை பாஸ்டர் கால்வின் அங்கே கொடுத்து கொண்டு வருகிறார். இங்கே தண்ணி இருக்கு, உங்களுக்கு குடிக்க வந்து மனசு இருந்தால் வரலாம். நீங்கள் குடிக்கலைன்னா நீங்கள் ஜீவ தண்ணீரை பெற முடியாது, உங்களுடைய ஆத்மா வறண்டு போகும், டீஹைட்ரேஷன் ஏற்படும், பலவீனப்பட்டு போவீர்கள், உயிர் வாழ்றதே கஷ்டம். அதெல்லாம் தண்ணி ரொம்ப அவசியம். இன்னைக்கு 1200 கிணறு, அதெல்லாம் இப்போ தூர் வாருகிறோம். இதோ ஈசாக்கு என்ன செய்கிறான், அதெல்லாம் திரும்ப தோண்டுகிறான். சாத்தான் அதெல்லாம் மூடி போட்டான். இன்னைக்கு ஒவ்வொரு கிணறா தோண்டி தோண்டி அந்த தண்ணீர், இந்த கிணத்துல தண்ணி எப்படி இருக்கு, அதுல எப்படி இருக்கு, இதுல எப்படி இருக்கு. டோக்கன்கள் மெசேஜ் எவ்வளோ அருமையான, இன்விசிபிள் யூனியன் மெசேஜ் எவ்வளவு, அன்வெயிலிங் ஆஃப் காட் ஃபார் சேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன். God called Abraham. இந்த செய்தி எல்லா செய்தியும் நம்ம படிக்கிறோம். 7 churches, 7 seals. எல்லாம் மெசேஜ். Anointed ones at the end time. கடைசி காலத்தில் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள். Influence. Blind Bartimaeus. Perseverance. அப்பா ஏகப்பட்ட செய்தி. அதனால வெல்ஸ் நிறைய நம்முடைய ஆபிரகாம் அன்றைக்கு நிறைய தோண்டுனான். அது எல்லாத்தையும் இவன் திருப்ப தோண்டுகிறான். அதே போல பென்கம் மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டார். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம திரும்ப தோன்றுறோம். ஹல்லேலூயா. இதுதான் ரியாலிட்டி. பாஸ்டர் ஏதோ அர்த்தம் கொடுக்கிறார், அப்படி ஒவ்வொரு பிரசங்க யாரும் ஏதோ அர்த்தம் கொடுக்குறாங்கன்னு இல்லை, இது ரியாலிட்டி. அது ஷேடோ. அந்த ஈசாக்கு தோன்றது ஷேடோ. ஜீசஸ் வந்து சப்ஸ்டன்ஸ், அவரே ஜீவ தண்ணீர் ஊற்றாயிருக்கிறார். இது வந்து என்னன்னா ரியாலிட்டி, உண்மையிலே இதுதான். ஆண்டவர் இதை மனசுல வச்சு தான் ஆபிரகாம் கிணற தோண்டினான், இதை மனசுல வச்சு தான் ஈசாக்கு அதை தூர்வாருனான். இதுதான் உண்மை. நீங்க ரியாலிட்டியில இருக்கிறீங்க, நீங்க எப்படி பிகேவ் பண்றீங்க, இந்த வாட்டரை நீங்க எப்படி நேசிக்கிறீங்க, இந்த வாட்டரை நீங்க வானம் பண்ணுறது, இதை மனசுல வச்சு தான் ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாம் அந்த கிணற வெட்டும்படியா செய்தார். அதனுடைய ரியாலிட்டி இதுதான். நீங்க இன்னைக்கு ரியாலிட்டியில இருக்கு. இட்ஸ் அ டைம் ஆஃப் ரியாலிட்டி. ஆண்டவர் இத மனசுல வச்சு செஞ்சிருக்காரு. இந்த கடைசி காலத்துல முத்திரையை திறந்து நீங்க புக்கை ஓபன் பண்ணி இதுதான் ரியாலிட்டி. நீங்க ரியாலிட்டியில இருக்கு, நீங்க அதை செய்யறீங்களா, நீங்க அந்த தண்ணீரை பானம் பண்ணுகிறீர்களா? ஒரு பாஸ்டர் அதுதான் செய்யற. இதை பிரதர் பென்கம் வெட்டின கிணறெல்லாம் தூர்வாரி எல்லாம் அதுல இருக்க வெளிப்பாடுகளை உங்களுக்கு ரிவீல் பண்ணுவது. அந்த ஜீப தண்ணீர் வந்து இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீப தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இந்த வெளிப்படுத்தல் 22:17. இப்பொழுது அந்த ஜீப தண்ணீர் இலவசமாக கொடுக்கப்படுது. ஹல்லேலூயா.
பாருங்க, இன்னைக்கு 2026 வந்திருக்கும். கிணறு எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாம் ஆப்ரகாம் வெட்டின எல்லா கிணறும் ஓப்பன் ஆகி இப்போ சாத்தா வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம உறுதியாக இருக்கிறோம், நம்ம ஸ்டெடி மைண்டாக இருக்கிறோம். நம்மளை ஸ்டெடி மைண்ட் இல்லைன்னா பிசாசு தூத்து போட்டுருவான் கிணத்தை. அவன் நம்மளை வந்து சோர்வடைய வச்சிருவான். நம்ம சோர்வடைய முடியாது, நம்முடைய முயற்சியை கைவிட முடியாது. வார்த்தையினாலும் ஜபத்தினாலும் படுகிற பிரயாசத்தை நம்ம நிறுத்தி கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலைகளும் அதை திருநிறுத்த முடியாது. எந்த பெலிசன் அவன் வந்து நம்மை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதில் ஸ்பிரிங்ஸ், நீரூற்றுகள் வருகிறது. நம்ம டிக் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வெட்னஸ்டேயும் அவருடைய மெசேஜ் நமக்கு ஓப்பன் ஆகிறது. ஒவ்வொரு சண்டேலையும் அதனுடைய சாராம்சங்கள், வெளிப்பாடுகள் எல்லாமே அனாயின்ட் வேர்டு, அனாயின்ட் பாஸ்டர் அதெல்லாம் ஒரு அலைன்மெண்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறார். அதனால் லாட் ஆஃப் டிக்கிங், தேர் வாஸ் எ லாட் ஆஃப் டிக்கிங் இன் தட் சீசன் அண்ட் த ஃபெமைன். இப்பொழுது ஃபெமைன் இருக்கிறது. ஃபெமைனில் வந்து இப்பொழுது லாட் ஆஃப் டிக்கிங் நடக்கிறது. அதிக தண்ணீர் கிடைக்கிறது, அதிக விளைச்சல் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஷெப்பர்ட்ஸ் வந்து அங்கே வந்து அந்த ஈசாக்குடைய மந்தை மேய்ப்பர்கள் அதை தோண்டினார்கள். அதே போல் இன்னைக்கு ஷெப்பர்ட்ஸ் வந்து பாஸ்டர்ஸ் வந்து அனாயின்ட் பாஸ்டர்ஸ் ஆண்டோர் உலகம் எங்கிலும் வைத்திருக்கிறார். பிரதர் பெனாம் மெசேஜை டிக் பண்ணுறாங்க. டிக் பண்ணி என்னது, அவங்க அபண்டன் வாட்டரை கண்டடையும் பொழுது சந்தோஷம், தண்ணி நிறைய வருது, தண்ணி பொங்கிக்கிட்டு வருது. தண்ணி வந்ததுன்னா, நல்ல தண்ணி வந்துச்சுன்னா எவ்வளோ சந்தோஷம். நீங்கள் கிணறு வெட்டி தண்ணி வரலன்னா, ஆழமாக போயிட்டு இருந்தாலும் தண்ணி வரலன்னா எவ்வளோ சோகம். இது தோண்டுன உடனே தண்ணி கொப்பளிச்சுக்கிட்டு வருது. எல்லாம் ஆதியாக வந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா புக்கும் ஓப்பன் ஆகுது. இதோ எல்லா இதில் இருக்கு, எல்லா மெசேஜ் வெளிப்படுது. இந்த தண்ணியை குடிக்கல சந்தோஷம் இல்லைன்னா நம்ம எப்படி ஜீவனை அடைய முடியும்? லாட் ஆஃப் டிக்கிங், இப்பொழுது லாட் ஆஃப் டிக்கிங் இருக்கிறது. இது சாத்தானுக்கு அவனுக்கு பொறாமை ஏற்படும், பெலிஸ்தனுக்கு அது பொறாமை ஏற்படும். ஆனாலும் நம்ம அதில் இருக்க ஸ்டோன், அதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து தூர போட்டு ஆப்ரகாம் வெட்டின அதே கிணறை நம்ம திருப்பி வெட்டி அதுக்கு அதே பேரை விடுகிறோம். அதனால இந்த செய்தியில் வந்து ப்ரீ டெஸ்டினேஷனை பற்றி இருக்கு. இதில் சர்பத்தின் வித்தை பற்றி உபதேசம் இருக்கு. இதில் அடாப்ஷனை பற்றி சொல்லியிருக்குது. இது வந்து இதில் ராப்சரை பற்றி சொல்லியிருக்கிறது. இதில் வந்து இந்தந்த அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து என்னென்ன செய்தியில் என்னென்ன வெளிப்பாடுகள் இருக்குது, அதில் என்னென்ன வாட்டர் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு அந்த ஜீவ தண்ணீரை குடித்து சந்தோஷம் அடைகிறோம், ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறோம். அதனால் இந்த தண்ணீர் நமக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொண்டு வருகிறது, நம்முடைய சோர்வுகளை மாற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் அவன் பொறாமப்பட்டு முயற்சி எடுத்தாலும் சாத்தான் அதை ஒன்றும் செய்ய முடியாது. த ராப்சர் டேக் பிளேஸ் இன் த ஃபோர்த் சீல், நாலாம் முத்திரையின் காலத்தில் தான் ராப்சர் நடக்கிறது. அதெல்லாம் முதல்ல வந்து சிங்கம், ரெண்டாவது காளை, மூணாவது மனுஷ முகம், நாலாவது ஈகிள். நம்ம இன்னைக்கு நாலாம் முத்திரையில் இருக்கிறோம். நாலாம் முத்திரையின் காலத்தில் தான் இந்த ராப்சர் வருது. ராப்சர் வந்து கமிங் ஆஃப் த லார்ட். அஞ்சாம் முத்திரை பலிபீடத்தின் கீழ் உள்ள ஆத்துமாக்கள். ஆறாம் முத்திரை உபத்திர காலம். அதனால் இந்த கடைசியில் இருக்கிற ஏழாம் முத்திரையை வந்து நாலாம் முத்திரையின் காலத்திலே நிறைவேறுகிறது. த ராப்சர் டேக்ஸ் பிளேஸ் இன் த ஃபோர் சீல். இட் இஸ் ரிவீல்ட் அஸ் எ ரெவலேஷன் அண்டர் த செவன் சீல். இந்த ராப்சர் வந்து ஒரு ரெவலேஷனாக இருக்கிறது. இட் இஸ் ஒன்லி ஃபார் த பிரைட். அது சவுட் வாய்ஸ் ஸ்டம்பாக இருக்கிறது. அது வந்து இந்த செவன் சீல் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம வந்து வாய்ஸ் டைமில் இருக்கிறோம். இனி ட்ரம்புக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். லூசிபர் என்ன செய்கிறான், இப்பொழுது சாட்டானிக் ஏடனை உற்பத்தி பண்ணிட்டான். இன்னைக்கு சாட்டன் சேடன், சாத்தானின் ஏதன் கிளைமேக்ஸில் இருக்கு. அதில் இந்தியாவில் எல்லாம் குளறுபடிகள், எலெக்ஷன் ஒரு பெரிய குளறுபடி. இப்பொழுது அந்த வந்தே மாதரம் என்ற இதை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வர வேண்டும். கிறிஸ்தவங்களுடைய சாபனங்களுடைய ப்ராப்பர்ட்டியை எப்படி அபகரிக்கணும்னு பார்க்குறாங்க. அதனால் இந்து நாடு என்ற தான கொள்கையில் அவங்க ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அதனால் பிற மதங்கள் வந்து அது அரசியலில் ஈடுபடும். அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு அதனுடைய இது தெரியாது. தேவன் யார், அவருடைய நாம என்ன, அவருடைய சத்தியம் என்னன்னு தெரியாத மனம் போல அவங்க தங்களுடைய காரியங்களை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அதெல்லாமே கர்த்தருக்கு விரோதமானது. எல்லாத்தையுமே ஆண்டவர் நியாய தீர்ப்பில் கொண்டு வருவார். உலகம் இன்னைக்கு யுத்தத்தில் இருக்கு. இது வேர்ல்டு வேர், தேர்ட் வேர்ல்டு வாரை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எந்த நேரத்தில் தேர்ட் வேர்ல்டு வாராக மாறும்னு தெரியாது. ஐரோப்பிய கண்ட்ரீஸில் வந்து என்ன செய்யறதால் அங்கே வந்து அதிக உஷ்ணம் ஏற்பட்டிருக்குது. ஸ்பெயின் நாட்டுக்கு பக்கத்தில் நாட்டு அகதிகளாக வருகிறாங்க. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறது அகதி. இப்படி அகதிகளாக நிறைய பேர் உலகத்தில் ஜீவிக்கிறாங்க. உலகத்தில் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் எல்லா மெசேஜும் எல்லா கிணறையும் தூர்வாரியாச்சு. பென்காம் வெட்டின எல்லா கிணறையும், எப்படி ஈசாக்கு எல்லா கிணறையும் தூர் வாரினானோ அதே போல இன்னைக்கு எல்லா மெசேஜும் இன்னைக்கு ரிபீல் ஆகிவிட்டது. ரேப்சர் தான் வந்து இன்னும் வராமல் இருக்கு. அதனால ஏழாம் நாலாமுத்திரையின் காலத்திலே ஏழாமுத்திரை நிறைவேறுகிறது. ட்ரம்ப் வருகிறது. சாட்டன் வந்து இந்த உலகத்தை தன்னுடைய ஏதேனாக மாற்றி கொண்டிருக்கிறான். சிக்ஸ்த் சீல் ஓபன் ஆகும் பொழுது ஏர்த்குவேக் வரும். And under that sixth seal is the great earthquake. Famine into all over. உலகமுழுசும் பஞ்சம் இருக்கிறது. Pestilence, வியாதிகள் இருக்கிறது. Millions going to die. அநேகர் மரிக்க போகிறார்கள். இதோ இப்பொழுது நம்ம எட்டர்னிட்டிக்காக காத்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆவியினாலே நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தா தான் பல்ப் எரியும். பாசிட்டிவ் எலக்ட்ரிக்கல் படித்தவங்க தெரியும், பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்து வந்து அதில் கரண்ட் கை வச்சா ஒன்றும் ஷாக் அடிக்காது. ஆனால் அது இல்லைன்னா லைட் எரியாது. பாசிட்டிவும் வேணும் நெகட்டிவும் வேணும். அதே போல் என்னென்னா நம்ம இங்கே பாடியில் இருக்கிறோம். நம்ம தியோபனி பாடி அங்கே இருக்குது. அது இங்கே வந்து இதை சந்திக்கும் பொழுது அப்பொழுது குளோரிஃபைடு வருது. பாசிட்டிவ் நெகட்டிவ் இணையும் பொழுது லைட்டு வருது. அதே போல் மரித்து போன பரிசுத்தவான்கள் பாடி மண்ணுக்கு மண்ணாக போயிருக்கு. ஆண்டவர் அதை உயிரோடு கொண்டு வருவார். அந்த ரெஸ்ட்ரக்டட் பாடி வரும். அவங்களோட தியோபனி ஆறாம் பரிமாணத்தில் இருக்கு. ரெண்டும் வந்து சேரும் பொழுது அவங்க குளோரிஃபைடு ஆவாங்க, நம்ம குளோரிஃபைடு ஆகும். ரெண்டு பேரும் மேலே எடுத்துக்கொள்ளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதுதான் நம்முடைய உபதேசம். மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்பார்கள், அப்பொழுது அவங்க உயிர்வாங்க. ரெஸ்ட்ரக்டட் பாடி வரும். இது அந்த தியோபனி வரும் பொழுது அவங்க குளோரிஃபிகேஷன், நம்ம குளோரிஃபைட் ஆகும். ரெண்டு கூட்டத்தாரும் ஆகாயத்தில் இயேசுவை சந்திப்போம். ஆமென். ரெஸ்ட்ரக்டட் பாடி அண்ட் டர்ன் இன்டு குளோரிஃபிகேஷன். இப்பொழுது அது டைம் அண்ட் சீசனில் இருக்கும். இன்னும் கொஞ்ச காலம் பொறுமையாக இருந்தோம் என்றார் ஆண்டவர். ஆபிரகாம் ஐசாக்கு சொல்லாரு, இந்த தேசத்தில் நீ குடியிரு, நீ எகிப்துக்கு போகாத, பின்வாங்கி போகாத, நீ சோர்ந்து போகாத, பெலிசர்கள் வந்து தொல்லை கொடுக்குறாங்கன்னு சோர்ந்து போகாத, கிணறை தோண்டிக்கிட்டே இரு, உனக்கு நான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன். உலகமெல்லாம் பஞ்சமாக இருந்தாலும் உனக்கு பஞ்சம் கிடையாது. நான் வந்து ஐ டேக் கேர் ஆஃப் யூ. நான் உன்னை பாதுகாக்கிறது என்னுடைய பொறுப்பு. உன்னை ஆசீர்வதிப்பது என்னுடைய பொறுப்பு. உன்னை வழி நடத்துவது என்னுடைய பொறுப்பு. நீ மாத்திரம் என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால், என் வார்த்தைக்கு உண்மையாக இருந்தால், மாய்மாலை வேண்டாம், உண்மையாக இருக்கணும், நல்ல புத்தியோடு இருக்கணும், நல்ல நேச்சர் நமக்கு தேவை. அப்படி இருப்பாய் என்றால் ஒரு நாளில் நீ குளோரிஃபிகேஷன் அடைவாய் என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். இது விளையாட்டு காரியம் கிடையாது. தேவனுடைய வார்த்தை சத்தியம், ஒரு நாளில் நிறைவேறப் போகும். அது இந்த டைம் அண்ட் சீசன்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்.
அவன் வந்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், கிணறுகளை தோண்டினான். இன்னைக்கு நம்முடைய வேலை டிக் த வெல். ஆபிரகாம் ஏற்கனவே அதை டிக் பண்ணி வச்சிருக்கிறார். பெர்காம் ஏற்கனவே அவர் எல்லாத்துலேயும் சொல்லிட்டார். இன்னைக்கு டிக் பண்ணி அதில் இருக்கிற ரெவலேஷனை அப்சார்ப் பண்ணணும். அந்த மெசேஜ் ஃபுல்லாக ரெவலேஷன் இருக்கு. பெர்காம் மெசேஜ் ஃபுல்லாக ரெவலேஷன். அது ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அவர் கொடுத்த செய்தி வந்து அதில் வந்து ராப்சரிங் ஃபெய்த் அதில் தான் இருக்கிறது. நீங்கள் அதை வந்து டிக் பண்ணி அதில் இருக்க வாட்டரை வந்து நீங்கள் வந்து பானம் பண்ணுங்க. அந்த வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் செழிப்பாக மாறுங்க. அதில் இருக்கிற ரெவலேஷனை உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி நீங்கள் செழிப்பாக ஐஸ்வர்யவான்களாக மாறுங்க. நீங்கள் ஆரோக்கியம் அடைங்க. நீங்கள் உலகத்தில் வந்து நீங்கள் வந்து தைரியமாக இருங்க. பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கேன். ஐ வில் பி வித் யூ. டோன்ட் ஃபியர் த பெலிஸ்டன்ஸ். அந்த பெலிஸ்டன்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க பொறாமப்படுவாங்க. அவங்க உனக்கு விரோதமாக செயல்படுவாங்க. நத்திங் வில் ஹார்ம் யூ, நாட் ஈவன் டெத். உன்னை ஒன்று சேதப்படுத்தாது. மரணம் கூட உன்னை சேதப்படுத்தாது. யூ ஆர் அன் இன்வின்சிபிள் ஆர்மி. சாத்தான் வில் பி பவர்லெஸ் பிஃபோர் யூ. சாத்தான் உனக்கும்பாக செயலிழந்து போவான். இதோ கத்தர் அவிதமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். இந்த மெசேஜ் அவ்வளோ ஆசீர்வாதமாயிருக்கு. அதனால் ஈசாக்குக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். இதோ அவன் பொறாமப்படுகிறான். பிறகு அவன் வந்து அறிஞ்சு கொண்டான், இவனை வந்து ஒன்றும் ஸ்டாப் பண்ண முடியாது. இவன் கூட நம்ம போராடி ஜெயிக்க முடியாது. ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. நமக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு நினச்சோம், ஆனால் அவங்க கூட தான் மெஜாரிட்டி இருக்குது. பரலோகமே அவங்க கூட இருக்குது. இது ஒரு பங்கு தூதர்கள் தான், அவங்ககிட்ட ரெண்டு பங்கு தூதர்கள் இருக்கிறாங்க. நம்மோடு இருக்கிறவள பாட்டிலும் அவளோடு இருக்கிறவள் அதிகம். ஒன் மேன் வித் காட் இஸ் அல்மைட்டி. ஒரு மனுஷனோடு தேவன் இருப்பார் என்றால் அவன் சர்வ வல்லமுள்ளவனாக இருக்கிறான். அவனை மேற்கொள்ள முடியாது. அவன் ஒரு பவர்ஃபுல் மேன். அதனால் ஈசாக்கு ஒரு பவர்ஃபுல் மேன். ஈசாக்கோடு கூட பரலோகம் இருக்கிறது. ஈசாக்கோடு கூட பரலோகத்தின் தேவன் இருக்கிறார். நம்ம தான் போய் அவங்க கூட சமாதானம் ஆகணும் அப்படின்னு அவன் சமாதானம் பண்ண வருகிறான். அதனால் 26 நம்ம வாசிக்கிறோம். அவன் வந்து சமாதானம் பண்ண வருகிறான். அப்பொழுது ஈசாக்கு கேட்குறான், நீங்கள் தானே என்ன துரத்துனீங்க, நீங்கள் ஏன் இங்கே வர்றீங்க? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தருமோடு கூட இருக்கிறார். 28 வாசிக்கிறான்.
அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தருமோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம்.
இப்போ பாருங்க, சத்ருவே வந்து சமாதானம் பண்ணுறான். ஏனென்றால் கர்த்தருமோடு கூட இருக்கிறார். இந்த பஞ்சகாலத்தில் இப்படி உண்மை ஆண்டவர் ஆசி வைத்திருக்கிறார். நீர் கிணறுகளை எல்லாம் தோண்டி கொண்டு தண்ணீர் உமக்கு பரிபூர்ணமாக வருகிறது. அதனால நாங்கள் பார்த்தோம், வி சா சர்டன்லி த லார்ட் வாஸ் வித் தி. உமோடு கூட கர்த்தர் இருக்கிறார். 29 வாசிக்கலாம்.
நாங்கள் உண்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உண்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல் நீளும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உமோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால்
ஆசீர்வதிக்கப்பட்டவர். The what now? The blessed of the Lord. நீர் கர்த்தரால் உங்களை குறித்து இன்னைக்கு இப்படி சாட்சி சொல்லணும். ஒரு சகோதரனாயிலும் ஒரு சகோதரியாயிலும் இந்த மெசேஜில் சின்சியராக இருப்பாள் என்றால், உங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் என்றால், உங்களை பார்த்து உங்கள் சத்துருக்களை விதமாய் சொல்லுவார். என்ன சரியாக ஃபாலோ பண்ணல, தட்ஸ் அ மிஸ்டேக் ப்ராப்ளம். அதுதான், காட் இஸ் நாட் அ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன். யாரு மேலையும் நம்ம பொறாமப்பட வேண்டாம். ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்னையும் ஆசீர்வதிப்பார். அவங்க போன பாதையின்படி நான் போனேன்னா, அவங்க எப்படி கத்தரை ஃபாலோ பண்ணாங்களோ அதே போல நான் ஃபாலோ பண்ணா எனக்கும் ஆசீர்வாதம் வரும். இஸ் நாட் அ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன். தேவனத்தில் பச்சபாதம் இல்லை. நம்ம அந்த வழி தெரியாம நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டு தேவையில்லாத பேசுனா என்ன, அது நமக்கு இன்னும் கேடுதான். இந்த பெலிசன் எரிஞ்சா அபிமிலைக்கு அவனுடைய காரிய தரிசி ரெண்டு பேரும் வந்து இவங்க ஈசா கிட்ட வந்து, நீர் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நாங்கள் பார்த்தோம், நீர் கத்தரால் ஆசீர்வதி, கத்தர் உம்மோடு கூட இருக்கிறார். We saw certainly the Lord was with thee. நம்மை பார்த்து அப்படி சாட்சி சொல்ல முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இருக்கிறார், நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று நமக்கு நம்மை காண்கிறவர்கள் சொல்லும் தக்கதாக ஆசீர்வதிக்கப்படுவே. கர்த்தர் அங்க ஈசாக்கு சொல்லியிருக்கிறார், நீ பயப்படாத, நீ இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பயப்படாத, மனுஷங்களை பார்த்து பயப்படாத, சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாத, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் மறுபடியும் மறுபடியுமாக ஈசாக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார், மறுபடியும் மறுபடியுமாக அவனுடைய லைஃபை விண்டிகேட் பண்ணுகிறார். 24 வசந்த வாசிக்கலாம்.
அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே.
நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமி, நான் பிரதர் பென்காமுடைய தேவன். பிரதர் பென்காம் வந்து அற்புதங்களை செய்தார். அவர் மெசேஜ கொடுத்தார், 1200 கிணறுகளை வெட்டி இருக்கிறார். நான் அந்த தேவன் தான், கிரியை நடப்பித்த தேவன் தான். என்ன செய்யறந்தால், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து, தொடர்ந்து வாசிக்கலாம்,
நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக
பண்ணி. ஒரு ப்ராபட்ட போல பண்ற ஒரு தீர்க்கதரிசி செய்தியை நீ பிலீவ் பண்ணி, நீ அதுக்கு உண்மையாயிருக்கிறாய். நீ அதுல இருக்க வெளிப்பாடெல்லாம் பிரயாசப்பட்டு பிரயாசப்பட்டு, அந்த வார்த்தையில ராத்திரி பகலா பிரயாசப்பட்டு, அதனுடைய வெளிப்பாடெல்லாம் நீ டிக் பண்ணி டிக் பண்ணி எடுப்பதனால, இதோ நீ என்ன செய்கிறார் என்றால், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஐ வில் பி வித் யூ. அந்த ஒரு வார்த்தையில் எல்லாமே அடங்கியிருக்கும். தேவன் நம்மோடு இருப்பார் என்றால், ஒன்று பிந்த பிசாசுடைய கிரியைகளும் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. லார்ட் அப்பியர்ட் அன்டு ஹிம் இன் தி சேம் நைட், ஐ ஆம் வித் தி அண்ட் வில் பிளஸ் தி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருந்து என் ஊழியக்காரனாய ஆபிரகாம் நினைத்து உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். பாருங்க, இன்னைக்கு ஒரு சந்ததி இருக்கிறது. அன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததி, இன்னைக்கு பிறகு பென்காமுடைய சந்ததி. அவருடைய மெசேஜ் உண்மையா ஃபாலோ, இஸ்மவேல் போல கிடையாது. இஸ்மவேலும் ஆபிரகாமின் குமாரன் தான், அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். ஒருவேளை அவனுக்கு இன்டலெக்சுவல் நாலேஜ் இருக்கலாம், ஆனால் ரியல் ஃபெய்த் அவனுக்கு இல்லை. அவனுக்கு ஆபிரகாமுக்கு இருந்த அந்த அனாய்ச்சிங் அவனுக்கு இல்லை, ஆபிரகாமுக்கு இருந்த அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் அவனுக்கு இல்லை. ஆனால் ஈசாக்கு ஆபிரகாமுடைய ப்ராமிஸ் சன், அந்த அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானார். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு விஷன் கொடுத்துருக்கிறார், நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறார். நம்ம ராப்சரில் பங்கு பெறுவோம். ஹல்லேலூயா. நமக்கு இன்விசிபிள் யூனியன் இருக்கு, அவருக்கும் நமக்கு லிங்க் இருக்கிறது, அவருக்கும் நமக்கு தொடர்பு இருக்கிறது. பாடி ஹெட் வந்திருக்கு, ஹெட்டுக்கும் பாடிக்கும் இணைப்பு இருக்கிறது, இன்விசிபிள் யூனியன் இருக்கு. ஒரு நாளில் என்னச்சது, அவர் என்னை மேலே எடுத்துக்கொள்வார், ஹல்லேலூயா என்று நம்ம விசுவாசிக்கிறோம். நல்ல அருமையான கன்க்ளூஷனா என்ன சொல்கிறேன் என்றால், சீக்கிரமா வந்து கிரேட் ஏர்த்குவேக் வரப்போகுது. லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ளே போக போகுது. சூன் கம் அட் த கிரேட் ஏர்த்குவேக். அதுக்கு தப்பித்துக் கொள்வதுக்கு ஒரே வழி, பாடி சேஞ்ச். எஸ்கேப் இஸ் பாடி சேஞ்ச். த ஒன்லி எஸ்கேப் இஸ் பாடி சேஞ்ச். தப்பித்துக் கொள்வதுக்கு, வரப்போகிற அழிவுக்கு தப்பித்துக் கொள்வதுக்கு ஒன்லி எஸ்கேப் இஸ் பாடி சேஞ்ச். நோவா காலத்தில் ஒன்லி எஸ்கேப் அந்த பேழை தான். உலகம் முழுவதும் ஜலப்பள்ளத்தான், இன்னைக்கு உலகம் முழுதும் அக்கினால அது எரிய போகிறது. ஒன்லி எஸ்கேப் வந்து நமக்கு பாடி சேஞ்ச். அதுக்கு நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் வேணும். அதனால் ஃபெய்த்திலிருந்து நம்ம வளர்ச்சி அடைஞ்சிய லவ் வரைக்கும், எலக்ட்ரிக் லவ் வரைக்கும் போகணும். ஃபெய்த்து அடியில் ஃபெய்த் இருக்குது. அந்த ஃபெய்த்திலிருந்து வளர்ச்சி அடைஞ்சி அந்த மாதிரி ஒரு மனுஷனாக வந்தான். சில நேரங்களில் நம்ம அதே ஹார்டாக ப்ரீச் பண்ணும்பொழுது சாத்தான் ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறான். நீ இவ்வளோ ஹார்டாக ப்ரீச் பண்ணுறியா, நான் பார் உன்னை சோர்வடைய வைக்கிறேன் அப்படின்னு அவன் எனக்கு விரோதமாக செயல்படுறான். இருந்தாலும் நான் என் முயற்சியை கைவிட போகிறதில்லை. இன்னும் கொஞ்சம் காலம் தான், ஏத்துக்குவாக்கு வரப்போகுது, பாடி சேஞ்ச் நமக்கு வரும். அந்த நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், அந்த லிங்க் நமக்கு தந்திருக்கிறார், இன்விசிபிள் யூனியனில் தந்திருக்கிறார். நம்ம முயற்சி எடுக்கிறோம், செபத்திலையும் வார்த்தையிலையும் முயற்சி எடுக்கிறோம், அது ஒரு நாளும் வீணாக போகாது. நம்ம க்ரோத் ஆகிட்டு வர்றோம், நம்ம ஃபெய்த்தில் இருந்து அந்த பெர்ஃபெக்ட் லவ் வரைக்கும் வளர்ந்துக்கிட்டு போகிறோம். ஆண்டவர் நம்மளை ஆர்டைன் பண்ணியிருக்கிறார், நம்மை நியமித்திருக்கிறார். அதனால் ஏ பாடி சேஞ்ச் இஸ் ஆர்டைன் ஃபார் மீ. சரீர மறுரூபமாக்கப்படுதல் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் இன்க்ரெடிபிள், இது நம்ப முடியாது, பட் இட் இஸ் ட்ரூ. ஆனால் அது உண்மை. பரலோகம் நமக்காக காத்திருக்கிறது, இயேசு நமக்காக காத்திருக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உலகத்தை அழிப்பதற்கு முன்னதாக ஆண்டவர் நமக்கு ஒன்லி எஸ்கேப். ஒரு ஒரு கவர்மெண்ட்டை போய் நீங்கள் மாற்ற முடியுமா? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மாற்ற முடியுமா? உலகத்தை நம்ம மாற்ற முடியுமா? உலகம் அது அழிவை நோக்கி போய் கொண்டிருக்குது. தேசங்கள் எல்லாம் அழிவை நோக்கி கொண்டு போகுது. ஸ்டேட்ஸ் எல்லாமே அழிவை நோக்கி போய் கொண்டிருக்குது. சாசு அதிக கிரியை செய்கிறான். ஆனால் ஆண்டவர் நமக்கு இதுலேருந்து தப்பித்து கொள்றதுக்கு நமக்கு பாடி சேஞ்ச் நேம் ஆர்டைன் பண்ணியிருக்கிறார். இதை நம்ப முடியாது, ஆனால் இது உண்மை. தட்ஸ் ட்ரூ. இதோ 100 மடங்கு எப்படி பலன் கிடைச்சிது பஞ்ச நேரத்தில் அவனுக்கு எப்படி பாருங்க. பெலிஸ்தர்கள் பொறாமைப்படுகிறார்கள். எப்படி இது கத்தரால வந்தது? நம்ம கத்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். ஈசாக்கு போல நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுதான் ஆதியாகமம் 26 அதிகாரம். இவ்வளோ ஆதியாகமம் 26 அதிகாரத்தை உங்களுக்கு இதுவரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கத்தருடைய கிருபையினால ஆதியாகமம் 26 அதிகாரம் முத்திரைகளை நீக்கி ஆண்டவர் ரேவ ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. நம்ம அதை ஃபாலோ பண்ணால் அந்த புஸ்தகத்தில் அந்த அதிகாரத்தில் இருக்க ஆசீர்வாதம் ஈசாக்கு நிறைவேறினது போல உங்களுக்கும் நிறைவேறும். ஆமீன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மலாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூ. It will come to pass in the decree, time and season. அந்த நேரம் வரும்பொழுது அவருடைய வார்த்தையானது நிச்சயமாக நிறைவேறும். நம்ம இன்னைக்கு ஈசாக்காக இருக்கிறோம். நம்முடைய ஃபாதர் பிரதர் பென்கேன் ஏதோ நம்ம அந்த சந்ததியாக இருக்கிறோம். அந்த சந்ததி உலகம் முழுசும் இருக்கிறது. அனாயிண்டட் பீப்புள், elected people, anointed preachers, real believers. எல்லாரும் பிலீவர்ஸ் அல்ல, ரியல் பிலீவர்ஸ். அவங்களுக்கு ராப்சர் இருக்குது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் நம்ம நிலைச்சிருந்தால், இதை நேசித்தால், இதை ஃபாலோ பண்ணினாலும் முடிவிலே நம்முடைய ஆண்டவரை நாம் பார்ப்போம். நம்முடைய சிஷ்யத்தரை பார்ப்போம். உலகத்திலே நம்மை கொண்டு வந்தவர், நம்ம பாடி நம்முடைய சோலை டிசைன் பண்ணவர், உருவாக்கின தேவனை ஒரு நாளிலே நம்ம காண்போம். ஒரு நாளிலே அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவள் அல்ல. காட் இஸ் குட். அவர் நல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு தேனிலும் மதுரமாயிருக்கிறது. நல்லா எல்லாரும் கத்திரிக்க சோத்திரங்களை இறப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கத்தர் சதா காலமும் தலைமுறை தலைமுறையாயவரே கத்தரை துதி அல்லேலூயா. எங்களை நேசிக்கிற பல பிதாவே, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி நீர் எங்களை நீர்தாமே இந்த உலகத்திலே அனுப்பினீர். எங்களுக்கு ஒரு பாடி, எங்களுக்கு ஒரு லைஃபை கொடுத்துருக்கிறீர். எங்களுக்கு ஒரு மெசேஜ், எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். இவ்விதமாக நீர் கொடுத்து விதமாக வழி நடத்திருக்கிறீர். உம்முடைய வழி நடத்தலை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதெல்லாம் நினைச்சு பார்க்காதனால முறுமுறுத்து அவங்களுடைய பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போனது. ஆண்டவரே, உம்முடைய பராமரிப்பு எங்களை காப்பாற்றி கொண்டு வருகிறது. அதிக ஆபத்துகள் நிறைந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம். பொல்லாத மனுஷர்கள் நிறைந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம். அதிக குழப்பங்கள் நிறைந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம். ஈசாக்கு அப்படிதான் வாழ்ந்தான். ஆனாலும் அவனை ஆசீர்வதித்து அந்த ஃபெமைன் அவனை ஒன்றும் பாதிக்கலை. அந்த பெலிசர்கள் அவனை மேற்கொள்ள முடியலை. ஏனென்றால் நீர் அவனோடு கூட இருந்தீர். அதே தேவன் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு பிரதர் பென்கம் என்றுதானே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பியிருக்கிறீர். அவருடைய லைஃப் ஆபிரகாமுடைய லைஃபுக்கு பேரலாக இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரே சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸாக இருக்கிறோம். நாங்கள் ஈசாக்கை போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வந்து கிணறுகளை டிக் பண்ணுகிறோம். ஏற்கனவே பிரதர் பென்கம் டிக் பண்ண அதே கிணறுகளை பிசாசு தூத்து போட்டான். இன்றைக்கு நாங்கள் அதை டிக் பண்ணி ஜீவ தண்ணீரை நாங்கள் பெறுகிறோம். ஆண்டவரே கிருபையின் மேல் கிருபை பெறுகிறோம். ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். வெளிச்சத்தின் மேலே வெளிச்சத்தை காண்கிறோம். நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவரே எங்களுக்கு தருகிறீர். ஒவ்வொரு நாளிலும் என்ன நடக்கும் என்பதை நீர் அறிந்திருக்கு. உமக்கு மறைவான காரியம் எதுவுமே இல்லை. நாங்கள் ஆண்டவரே நாளைக்கு நடப்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் உம்மை ட்ரஸ்ட் பண்ணும் பொழுது, உம்மை அண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியாகிய நீர் எங்களை நடத்துகிறீர். எங்களுக்கு லீடர்ஷிப் கொடுக்கிறீர். எங்களை மையமேலே கொண்டு சேர்க்க வல்லவராயிருப்பதுக்காக சோத்துறோம். நீங்கள் நீர் அதுக்கு வேண்டிய ஃபெய்த்தை நீர் தந்திருக்கீர். ராச்சரி ஃபெய்த் எங்களை தந்திருக்கிறீர். நாங்கள் முடிவெறிந்த நிலத்திற்கு கிருபையிலே வளர பெர்ஃபெக்ஷன் அடைய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். ஆமீன். ஸோ ஜீவான் அவர்கள் இங்கே வந்து பாடலை நடத்தும் பொழுது நம்மளால் எழுந்து நின்று காணிக்கினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடலில் 389 389. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா, துதி உமக்கே ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வாதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே, யாபேசை ஆசீர்வாதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே, யாக்கோபை ஆசீர்வாதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே, யாபேசை ஆசீர்வாதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே, துதி ஸ்தோத்ரம் யேசுநாத துதி உமக்கே என்றுமே, துதி ஸ்தோத்ரம் யேசுநாத துதி உமக்கே என்றுமே, ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே, ஆசீர்வதிக்கும் தேவன்
சில ஒரு சாட்சி மற்றும் சில ஜப விண்ணப்பங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியேன் கடந்த வாரம் மகள் ஹானாவை ஸ்கூலில் டிராப் பண்ண பைக்கில் சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு வேன் பின்புறத்தில் பைக்கை எடுத்து விட்டான். கத்தத்தாமே நானும் பிள்ளையும் கீழே விழாமல் பாதுகாத்தார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களே கட்டளையிடுவார் என்ற வார்த்தையின்படியே எந்த தீங்கும் ஏற்படாமல் பாதுகாத்தார். மகள் ஹானா ஆக்சிடென்டில் ஏற்பட்ட அதிர்வினால் காய்ச்சல் ஏற்பட்டது. போதரிடம் கடந்த வாரம் அதற்காக ஜெபித்து கொண்டோம். கத்தத்தாமே ஜெபத்தை கேட்டு பூரண சுகம் கொடுத்தார். கத்த செய்த பெரிய நன்மைக்காக அவருடைய கிருபைக்காக துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறேன். மேலும் ஜெபித்த போதவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு சோரன் டேவிட் மாங்காடு. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் கணவர் ஸ்டீஃபனுக்கு கடந்த 5 வருடங்களுக்கு முன்னால் இடது பக்க இடுப்பில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அதில் வலி இருப்பதனால் மருத்துவமனை அணுகினோம். அவர் சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து திரும்பவும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். நல்ல முறையில் அறுவை சிகிச்சை செய்யவும் அதற்கான தேவைகள் கத்த சந்திக்கவும் ஜெபிக்குமாறு பொதுவரின் சபையாரும் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சாரி கிரேஸ் மேரி கே கே நகர். இன்னொரு ஜப விண்ணப்பம். கடந்த வியாழனன்று அதிகமான வயிற்று வலி மற்றும் வாமிட்டிங் இதற்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரிப் ஏற்றினார்கள். ஸ்கேன் பண்ண சொல்லி உள்ளார்கள். இப்பொழுது எனக்கு இந்த வேதனையிலிருந்து முற்றிலும் அதில் முற்றிலுமே நீங்கள் போதக சபையாரும் ஜபிக்குமாறு கேட்டுக்கொள்ள. இப்படிக்கு சகாய செல்வி மற்றும் இன்னொரு ஜப விண்ணப்பம். என் மனைவி கிரேஸ் மெர்லின் அவர்கள் கடந்த அவர்களுக்கு ஹை பிபி காரணமாக அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் குழந்தையை 2-3 நாட்கள் சூர்யா மருத்துவமனையில் உள்ள NICU பிரிவில் அப்சர்வேஷனில் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தாயும் செய்யும் நலமுடன் சுகத்தோடு வீடு திரும்ப எங்களுக்காக ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு சோரன் சார்லஸ் பிரபாகர். ஸோ 3 ஜப விண்ணப்பங்கள் இருக்கிறது. சோரன் ஸ்டீஃபன் அவருக்கு அந்த அறுவை சிகிச்சை நலப்பணிகளே நடக்கும்படியாகவும் சகாய செல்விக்கு இருக்கிற அந்த வயிற்று வலி வாமிட்டிங் எல்லாவற்றிலிருந்து கத்தத்தாமே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாகும். அது மட்டுமல்லாமல் சாரி கிரேஸ் மெர்லின் அவருடைய குழந்தை ரெண்டு பேருக்கு நல்ல சுகத்தோடு வீடு திரும்பத்தக்கதாக நல்ல சுகத்தை கத்தர் கட்டளையிடும்படியாக 3 பேருக்காகவும் நம்ம நேர் ஊக்கமாக ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம் கத்தாவே, நாங்கள் டிவைன் ஹீலிங்காக ஜெபிக்கிறோம் கத்தாவே. நீங்கள் வார்த்தையில டிவைன் ஹீலிங்கை வச்சிருக்கிறீ. அந்த தெய்வீக சுகம் அளித்தலை எதிர்பார்க்கிற கத்தாவே, இந்த ஜப விண்ணப்பத்தை கொடுத்த ஒவ்வொருக்கும் நீ தாமே சுகத்தை கட்டளையிடுவீராக. அவர் மெனசோரன் ஸ்டீஃபனுக்கு அந்த அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடக்கும்படியாகவும் அற்புத விதமான சுகத்தை தந்து அன்றொரு விடுதலையோடு அன்றருமுடைய ஆராதனை செய்ய நீ தம்மை கிருபை தருவீராக. நல்ல பரிபூர்ண சுகத்தை தாரும். சௌரி சகாய செல்விக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அப்புறப்படுத்தி கத்தாவே அற்புத விதமான சுகத்தை தந்து
சாட்சியாய் நிறுத்துவீராக. கர்த்தா சௌரியமே கிரேஸ் மெர்லின் மற்றும் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலிருந்து கர்த்தாவே நல்ல சுகம் பலம் ஆரோக்கியத்தோடு வீடு திரும்பத்தக்கதான கருபை தாருங்க. கர்த்தாவே நல்ல சுகத்தை இப்பொழுதே கட்டளையிட்டு காயம்பட்டு கரத்தை வைத்து இப்பொழுதே நீ தாமே டிவைன் ஹீலிங்கை கட்டளையிட்டலும் கர்த்தாவே தொடர்ந்து இன்னும் சுகமினமாக ஒவ்வொரு தொடுவீராக சிந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சுகத்தை தந்து விடுதலையோடு முக ஆராதனை செய்ய கிருபை தாரும். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஹீலிங். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே இங்கே நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டதான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த தாசன் மூலமாக நீ ரெண்டு ஆசீர்வாதமான செய்தியை கொடுத்திருக்கிறே கர்த்தாவே. இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு ஒவ்வொருவரும் கர்த்தாவே அந்த ஈசாக்கு எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றானோ அதே போல நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க கிருபை தருவீராக கர்த்தாவே. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தலும் ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைகள் தசம பாகங்கள் அங்கீகரித்தலும் ஆயிரம் மடங்காக திருப்பி தருவீராக. என்ன விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்துக்கு பதிலை பெற்றவர்களாய் கடந்து செல்ல கிருபைத்தார். சுகவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுவீராக கர்த்தாவே. நாங்கள் இப்பொழுது ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் அற்புத விதமான சுகத்தை தந்து சாட்சியாய் எங்கள் மத்தியிலே மாற்றுவீராக. விடுதலையோடுமை ஆராதனை செய்ய ஒவ்வொருக்கும் கிருபைத்தாரும் நல்ல சுகம் பலம் ஆரோக்கியத்தை தந்து விடுதலையோடு கர்த்தாவே உங்களுக்கு நம்முடைய சமூகத்துக்கு வந்து ஆராதனை செய்ய கிருபை தருவீராக கர்த்தாவே. வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் திரும்பி செல்லாதபடிக்கு வெளிப்பாட்டை பெற்றுக் கொண்டவர்களாக வந்ததை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல கிருபை தாரும். தொடர்ந்து நடக்கவிருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸிலும் பிரசன்னம் வழிநடத்தில் காணப்படட்டும். மாலையிலே கர்த்தாவே நாங்கள் பரிசுத்தத்தோடு பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறும்படியாகும். அதன் பின்பு நடக்கிற அந்த அன்பின் விருந்திலையும் கர்த்தாவே நாங்கள் அதில் கலந்து கொண்டு ஒவ்வொருவரும் திருப்தியாக அகரத்தை புதுசித்தல் செல்ல கிருபை தாரும். எல்லாவற்றையும் உம்முடைய பிரசன்னம் வழிநடத்தில் காணப்படட்டும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் உம்முடைய கருத்தின் கீழ் ஒப்படைக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
And the love is love, His wonderful love. We give all the glory to Jesus. And the love is wonderful love. Magimaiyavum avarukke, Kristesuvukke, seluthuvome. Magimaiyavum avarukke, endrendum avarukke.
கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.